Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lah wa man yudlilhu fala hadiya lah أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلأة الله الغالية ألا إن سلأة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. غنية كريا مدف كريا ميلان الشفوض الخلية برية والخلية الله سبحانه وتعالى إنك எங்களுக்கென்று ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா முடிவு செய்திருக்கிறார். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமான இன்பங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அதே போல பயங்கரமான துன்பங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அந்த ரெண்டு வாழ்க்கையிலையும் அந்த ரெண்டு அமைப்பிலையும் யார் எதற்கு தகுதி என்று பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். உழைப்புடைய காலம் மிச்சம் கொஞ்சம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அமல் செய்யறது இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷங்களும் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்ல. மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கை தான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. தியாகங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள், இந்த கவலைகள், பிரச்சனைகள், இந்த இதனுடைய காலத்தை பார்த்தோம்னா மிக சுருக்கமானது. இதை நாங்க ஆகரத்துடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம் என்றா இந்த காலம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றா கயாமத்துடைய நாளில் ஆகரத்துல ஒரு நாள் 1000 வருஷம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கயாமத்துடைய நாளில் எங்கள்கிட்ட கேட்பானாம், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத ஸினீன், நீங்க உலகத்துல எவ்வளவு காலம் தங்கிட்டு வந்தீங்க, எவ்வளவு காலம் இருந்துட்டு வந்திருக்கிறீங்க என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய நேரத்துல நாங்க அத்தனை பேரும் சொல்லுவோம், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம் ஃபஸ்அலில் ஆதீன். யா அல்லாஹ், ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல ஒரு பகுதி, ஒரு அரை நாள். நான் அவர் சொல்றவருக்கு எந்த அளவு நம்பிக்கைண்டா, மலக்கு மாட்ட கேட்டு பாருங்க. எங்கட பேச்சுல சந்தேகம் இருந்தா தானே நீங்க, நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க சொல்றது பொய்யா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களே என்று சொல்றத போல, அந்த மனிதனுடைய பேச்சில அவருக்கு எவ்வளவு உறுதி என்றா, உலகத்தில் இருந்த காலம் ஒரு நாள் அல்லது அரை நாள் என்றது அவருக்கு எவ்வளவு உறுதி என்று சொன்னா அவர் மலக்கு மாசம் கேட்டு பாருங்க சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, பெரியவர்களே, எப்ப நாங்க அந்த ஆகரத்தை சந்திப்போமோ அப்பதான் இந்த உலகத்துடைய அற்பத்தன்மை விளங்க வரும். ஒருவர் 1 லட்சத்தை தான் பெரிய சல்லி என்று விளங்கியிருக்கிறார், அப்ப அவருக்கு அதுதான் பெரிய சல்லி. 1 கோடியை விளங்கினவருக்கு 1 லட்சம் பெருசா இருக்காது. இதே போல நாங்க உலகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்தில் உள்ளத்தை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், அதனால எங்களுக்கு பெருசா இதைத்தான் பார்க்கிறோம், அதனால இதுதான் எங்களுக்கு பெருசா விளங்குது. ஆனால் பெருசு என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் ஆகரம், அதுதான் மிக விசாலமானது. அதை இன்றைக்கு சந்திப்போமோ பார்ப்போமோ அப்ப விளங்கும் இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தர முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட முறையில, ஒருத்தர் தனிப்பட்ட முறையில அவர் பக்குவம் பேணுதல், அவர்த அமல்கள், இபாதத்துகள், இஹ்லாஸ், நல்ல அஹ்லாக்குகள், நல்ல தன்மைகள் அவர்கிட்ட இருக்கும் என்று சொன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்துக் கொள்வார். அதே போல ஒவ்வொருத்தர் அமலுக்கு ஏற்ற மாதிரி ஆகரத்துல அந்தஸ்துகளும் கிடைக்கும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அவ்வளவு ஜும்ரத்தின் யத்குலூன் அல் ஜன்னா அலா சூரத்தில் கமர் லைலத்தல் பத்ர், முதலாவது சொர்க்கம் போகக்கூடிய முதலாவது குரூப் இருக்கிறாங்களே அவங்களோட முகங்கள் எவ்வளவு வெளிச்சமா இருக்குமேண்டா. பதினான்காம் இரவு ஃபுல் மூன் டே, அது எப்படி அது அந்த பதினான்காம் இரவு சந்திரன் நிரப்பமாக பூர்த்தியாக மிக வெளிச்சமாக இருக்குமோ அத போல அவங்களோட முகங்கள் வெளிச்சமாயிக்குமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய முதலாவது கூட்டம் ரெண்டாவது கூட்டம் சொர்க்கம் போகக்கூடியவங்க அவங்களோட முகங்கள் வானத்துல மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரம் மிக வெளிச்சமா இருக்கிறதோ அதை போல அவங்களோட முகங்கள் பிரகாசமா இருக்கும். அதுக்கு அடுத்து அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்கட அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களோட அமலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சொன்னாங்க அந்த சொர்க்கவாதிகள் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, மலம் கழிக்க மாட்டாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு எச்சில் சளிகள் நாற்றங்கள் துருவாடைகள் அசிங்கங்கள் எதுவுமே அவங்களோட உடலிருந்து வெளியாகாது. அவங்க அம்சா துஹமு தஹப் தலவாரக்கூடிய சீப்பு தங்கமா இருக்கும், தலவார சீப்பும் தங்கம். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியவர்களே, ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய உயரம் அலா சூரத்தி அபிஹிம் ஆதம் சித்துல ஜெரா அன் சிஸ்டமா, அறுபது மூலம் ஆதம் அலை இஸ்லாத்துடைய உயரம் என்று சொன்னார். 90 அடி உயரம் ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய உயரம். மேலான கண்ணியமான சோழர்களை சஹி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, சரியான ஹதீஸ். மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கிறான், அவர்களுடைய அமலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒவ்வொருத்தரும் அடைஞ்சு கொள்வாங்க. அங்க கை சேதப்படக்கூடாது, அங்க போயிட்டு கவலைப்பட்டு வேலை இல்லை, மக்கியவங்களோட சொர்க்கத்தை பார்த்து ஏங்கி கொண்டிருந்து வேலை இல்லை. ஏன்னா இவருக்கு அந்த அந்தஸ்தை அடைய இயலாது. அவரவர் அமலுக்கு ஏற்ற அந்தஸ்தை தான் அவரவருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு அவங்கவுங்களோட அமலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கத்தை கொடுத்துட்டு கேட்பானா, ஏ சொர்க்கவாதிகளே என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லா சொர்க்கவாதிகளும் சொல்லுவாங்களாம், லெப்பை கவசாதை ஒல் ஹைரு ஃபியதை, அல்லாஹ் யா அல்லாஹ் வந்துட்டோம், சமூகம் அளித்து விட்டோம், எல்லா நலவும் ஓண்ட கையில தான் இருக்குது, இன்றைக்கு எல்லா நலவும் ஓண்ட கையில தான் இருக்கு. அல்லாஹ் கேட்பான், ஃபால் ரதீதும், ஏ சொர்க்கவாதிகளே நான் உங்களுக்கு தந்ததை கொண்டு நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா, சந்தோஷமா, நான் தந்ததை உங்களுக்கு பொருத்தமா, நீங்க சாட்டிஸ்ஃபையா என்று அல்லாஹ் கேட்பான. சொர்க்கவாதிகள் கேட்பாங்களாம், மா லனா லா நர்லா யா ரப்பனா وقد اعطيتنا ما لم تعطي احد من خلقك يا الله உன படைப்பினங்கள்ல யாருக்குமே கொடுக்காத பாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறாயே, இதெல்லாம் தந்ததுக்கு பின்னாலேயும் நாங்க பொருந்தி கொள்ளாம இருக்க எங்களுக்கு என்ன கேடு பிடிச்சிருக்கிறா, எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, இவ்வளவு நல்லத சிறந்தத உயர்ந்தத யாருக்கும் கொடுக்காத பாக்கியங்களை தந்ததுக்கு பின்னாலேயும் நாங்க அதை கொண்டு திருப்தி அடைய இல்லைண்டா, எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது கேட்பாங்க. அவங்களே அவங்கள பத்தி கேட்டுக் கொள்வாங்க. அல்லாஹ் கேட்பான், அல்லா ஒத்தேக்கும் அப்தலமின் ஜாலி, இந்த சொர்க்கத்தை விடவும் சிறந்தது ஒன்று தரவா. சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, வாயுஷையின் அப்தலமின் ஜாலி, இதை விட சிறந்தது என்ன இருக்கிறியா. அல்லாஹ் சொல்வான், ஹில்லு அலைக்கும் ரிலவானி வலாஸ்ஹது அலைக்கும் பாதஹு அபதா, நான் உங்களை கொண்டு திருப்தி அடைந்து விட்டேன், இதுக்கு பின்னால் உங்களை யாரையும் கோபிக்க மாட்டேன், உங்களோட முழுமையான சந்தோஷம் எனக்கு, இதுபோற உங்களை யாரையும் கோவிக்க மாட்டேன். சொர்க்கத்துக்கு போனாலும் தாரதெல்லாம் தந்தாலும் பயம் ஒன்று இருக்கும், துகியை எடுத்து வெளியே துகி போட்டுருவானோ, எதில துகி வெளியே வீசிடுவானோ, தரகத்துக்கு அனுப்பிடுவானோ என்ற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கு. அல்ல அந்த கவலையும் பயத்தையும் இல்லாமக்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, உழைப்புக்குரிய காலம், முயற்சிக்குரிய காலம், உண்மையிலே அல்லாட அல்லாக்கிட்ட உயர்ந்த அந்த கடையிலும் அமல்களை விட அஹ்லாக்க கொண்டு அடையேன். அஹ்லாக் இருக்கிறே, நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல தன்மைகள், அதால இபாதத்தை விட உயர்ந்த அந்த அடையேன். எங்களோட கவனத்தை கூட்டோனும் அஹ்லாக்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்கள்ல எனக்கு ரொம்ப விருப்பமானவரும் இன்னமே நஹபிக்கும் இளைய உங்கள் இருக்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்களை மட்டுமல்ல எங்களையும் பார்த்து தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்கள் அனைவர்களையும் எனக்கு ரொம்ப விருப்பமானவரும் கயாமத்துடைய நாளையில எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவரும் அக்ரபக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கயாமா அஹ்சினக்கும் அக்லாகா, உங்கள யாரு நல்ல குணம் உள்ளவரா இருக்கிறாரோ அவர் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவரும் கயாமத்துல எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவரும் உங்கள நல்ல குணம் உள்ளவர் சொன்னார். அக்மலுல் முஃமினீன ஈமானன், முஃமின்கள்ல ஈமான் பூர்த்தியானவங்க, முஃமின்கள்லயும் கேட்டகரி இருக்குது, அவங்களே அந்தஸ்துகள் இருக்கு. அதுல பூர்த்தியான ஈமான் உடையவங்க முஃமின்கள் யார் தெரியுமா? நல்ல குணம் உள்ளவங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நற்குணம் உடையவர்கள், நல்ல குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு, நல்ல அஹ்லாக்குகள் அவர்கிட்ட இருக்குதே, அவர் தான் முஃமின்கள்ல பூர்த்தியானவங்க என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ان المؤمن لا يدرك بحسن خلقه درجه الصائم القائم. النبي صلى الله عليه وسلم சொன்னாங்க, அதாவது ஒரு மூமினான அடியான் அவர்த்த இருக்கிற நல்ல குணத்தை கொண்டு அவர் பகலெல்லாம் நோன்பு பிடிச்சு இரவெல்லாம் நின்று வணங்குறவருடைய அந்தத்தை அந்த நல்ல நல்ல குணமுள்ளவர் அடைஞ்சு கொள்றார். நோம்பேண்டா, நோன்பு ரமலானுடைய மாதத்துல மட்டுமல்ல, அவர் சாயிமுத்தஹர், வருஷம் முழுக்க நோன்பு பிடிக்கிறவர், வருஷம் முழுக்க நோன்பு அவர், அந்த ஹராமான நாட்களை தவிர பெருநாள்கள்ல நோன்பு பிடிக்கல, இப்படி அதுகளை தவிர மக்கள் எல்லா காலமும் நோம்பு, டெய்லி இரவெல்லாம் நின்று வாழக்கூடியவர், அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்து நல்ல குணமுள்ளவருக்கு கிடைக்குமா? இன்னல் மூமினா அல்லது இன்னல் அப்த லா யுத்ரிக்கு பி ஹஸ்னி குலுகிஹி அதீம தரஜாத்தில் ஆஹிரா வ ஷரஃபல் மனாஸில் வ இன்னஹு லதஈஃபுல் இபாதா. ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனிதர் அவர்த நல்ல குணத்தை கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்தையும் சொர்க்க மாளிகைகளில் உயர்ந்த மாளிகையை அவர் அடைந்து கொள்வார். அவர் இபாதத்தில் பலவீனமானவராய் இருக்கிறார். தபரானில் இந்த ஹதீஸ் வந்தது. பெரிய அளவுல அவர் இபாதத் செய்தவர் அல்ல, அடிப்படையான அமல்களை செஞ்சு கொள்றார், ஆனா நல்ல குணம் உள்ளவராய் இருக்கிறார். அவரு சொர்க்கத்துல டாப் லெவல் அந்த ஆறு உச்ச கட்டத்தில் எது இருக்கிறோ அதை அடைஞ்சு கொள்வார். சொர்க்கத்தில் இருக்கிற அந்தஸ்து சாதாரண சொர்க்கத்துடைய சுவர்கள் ஹதீஸ்ல வந்து இருக்குது. லபினத்து மீன் தஹப் வ லபினத்து மீன் ஃபில்லா, ஒரு செங்கல்லு தங்கம், அடுத்த செங்கல் வெள்ளியாயிரு, வ மிலாத்துஹா அல்மிஸ், ஒரு கல் அடுத்த கல்லோட சேர்த்திருக்கு, கஸ்தூரியை கொண்டேனா அதை பூசித்தான் ஒரு செங்கல் அடுத்த செங்கல்லோட சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் சிலர்களுடைய சொர்க்கம் அதனுடைய அந்த சுவர்கள் ஒரு அதனுடைய அதில் இருக்கக்கூடிய கற்கள் மாணிக்க கற்களாக இருக்கும். ஒன்று மீன் யாக்கூத்தத்தின் ஹம்ரா, அடுத்தது மீன் ஜபர்ஜதத்தின் ஹதரா, யாக்கூத் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிற மாணிக்க கல்லா இருக்கும், அடுத்தது ஜபர்ஜுத் என்று சொல்லக்கூடிய பச்சை கலர் மாணிக்க கல்லா இருக்கும், ஒன்று நீளமா இருக்கும், ஒன்று சோப்பா இருக்கும், ஒன்று மஞ்சளா இருக்கும். சுபஹானல்லாஹ். இன்னும் சிலர்களுடைய சொர்க்கம் இன்னல் முஃமினா இன்னல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னத்தி அல் ஹைமா மின் லுலுஅத்தின் வஹிதா முஜவ்வஃபா தூலுஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலா. அல்லாஹ் தஆலா முஃமினுக்கு தயாரிச்சிருக்கக்கூடிய சொர்க்கம், அது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க அந்த அவருக்கு எப்படியாகும் அந்த சொர்க்கம் என்ன, ஒரு முத்து, ஒரு முத்த கொடஞ்செடுத்து அதால் ஒரு மாளிகை, தனி முத்து. அந்த முத்துட உயரம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தூலுஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலா, உயரம் 60 மைல், 60 கட்ட அதனுடைய உயரம். கனவுலே நாங்கள் கண்டிருக்க மாட்டோம். வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் எடுத்துக்கொண்டா ஒரு மைலும் இல்லை, ஒரு கிலோமீட்டர் இல்லை, ஒரு கிலோமீட்டரும் இல்லை. துபாயில் இருக்கு கலியத்துக்குரிய மேலான சோழர்களே, ரசூலுல்லாஹி சொன்னாங்க தூலுஹா, இது சையான ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல முஸ்லீம்ல வந்திருக்குது, தூலுஹா ஃபிஸ்ஸமா 60 மீலா, உயரம் 60 மைல். அகலத்தை நாங்க எல்லாம் சொல்லுவோம், உயரம் பொதுவா அந்த அளவு இல்லை, பில்டிங் அகலம் ஒரு ஏக்கர்ல இருக்கின்றோம், ஆனா உயரம் ஒரு அளவு தான் இருக்கு. சன்னியத்துக்குரிய மேலான சோழர்களே சொன்னாங்க, வலில் முஃமின் ஃபீஹா அஹலோன் யதூபு அலைஹிமுல் முஃமின், அந்த அந்த மாளிகைக்குள்ள தனி முத்தால் அமைக்கப்பட்ட அந்த மாளிகைக்குள்ள மனைவிமார்கள் இருப்பாங்க, அந்த மூமின் அந்த எல்லா மனைவிமார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில போய் வருவார். லா யரா பஅதுஹும் பஅலா, சிலர்கள் சிலர்களை பார்க்க இயலாது, ஒரு மனைவி கிட்ட போக்கு நேரத்தை அடுத்த மனைவி பார்க்க இயலாது, அப்படி உள்ள அப்படியாக வந்த ஒரு செட்டப் தான் எல்லாம் செஞ்சு வச்சுங்க. பெரிய ஏற்பாடு மேலான கண்ணியமான சோழர்களே, எனவே அந்தஸ்துகள் ஆகிறத்துல வித்தியாசம், அதுல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடியவங்க தான் நல்ல குணம் உள்ளவங்க. அல்லாஹு தஆலா அந்த நல்ல குணங்களை எங்களுக்கு நசீபாக்கணும். நபியுடைய விசேஷம் என்னன்னா, நபி நல்ல குணம் உள்ளவர். ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள்ல ஆக நல்லவர், சிறந்தவர், ஆக மேலானவர் யார் தெரியுமா? அவர் அவர்தான் மனைவி மக்களுக்கு யார் நல்லவரோ அவர் தான் உங்கள்ல நல்லவர், நல்ல குணம் உள்ளவர் என்றார். உங்கள்ல ஆக சிறந்தவர், பஜார்ல இவரை கேட்டா சூ பெரிய சீதேவி என்னுவாங்க, ஏரியால கேட்டாலும் அப்படி. நோனா கிட்ட கேட்டு பார்க்கணும், நானும் அவர் எப்படி ஆஜியார் என்று அவங்க சொல்லணும். இதை போல ஒரு மாப்பிள்ள எனக்கு கிடைக்காது. சீதேவி என்றவர் அவங்க வர நிக்கணும், பிள்ளைகள் சொல்லணும். அப்ப நாங்க மனைவி மக்களோட ரொம்ப அன்பா இறக்கமா பாசமா நடக்கணும். கஷ்டமான காரியம் தான், கஷ்டம் தான். ஏண்டா பெண்களோட வாழ்றதுக்கு சபுர் பெரிய அளவுல தேவை, பெரிய அளவுல சபுர் தேவைப்படும். ஏன்னா அவங்கள சில பலகீனங்களை எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால பெண்கள் நாக்கு சாத்து லாக்கலேருந்து அதிசல வந்துருக்கு, புத்தி குறைஞ்சவங்க, நன்றி மறக்கக்கூடியவங்க. சஹாபாக்கள் ரசூல் ஒரு தடவை சொன்னாங்களே, பெண்களுக்கு பயான் பண்ண கூட சொன்னாங்க, உங்கள்ல ஏ யாமரலி சாத்தன, ஏ பெண்மணிகளே நல்ல சதக்கா கொடுங்க, ஏனென்னா நரகத்துல அதிகமாக பெண்களை கண்டேன் என்று சொன்னாங்க. அதுக்கு காரணம் ரெண்டு சொன்னாங்க, துக்ஸிர் நல் லஅன தக்ஃபுர் நல் அஷீர். மாப்பிளைக்கு நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க, அடுத்தது பதுவா செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உள்ளம் சுருக்க நொந்துடும். அவங்க பெத்து வளர்த்து பிள்ளையா 8-9 மாசம் சுமந்து தாவெல்லாம் அவங்களோ பிள்ளையோட கஷ்டப்பட்டு பால் ஊட்டி பிள்ளைகளுக்கே உசுரை கொடுத்துட்டு பிள்ளைகளால ஏதாவது சில புறப்பாடுகள் நடந்தா உள்ள நொந்துடும், உள்ளத்தால பதுவா செஞ்சிருவான். அப்படி பதுவா செய்யறதும் மாப்பிள்ள மார்க்க நன்றி கெட்டவங்களா இருக்கிறதும் தான் அவங்க நரகத்துக்கு பொறுத்து காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புத்தி குறைஞ்சவங்க, பலவீனமானவங்க, குறைபாடுகள் இருக்கு. அதனால தான் அவங்க அப்படி அந்த பலவீனமானவங்க புத்தி குறைஞ்சவங்களோட தலையடிக்கிற லேசி இல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களால பலவீனமான அவங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி சில வேலையற்றையெல்லாம் செய்வாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க, நடந்து கொள்வாங்க. அப்ப நாங்க சபூர் செய்ய வேண்டியது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோர்களை உங்களில் சிறந்தவர். அப்ப பொதுவா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களோட நடந்து போற லேசி, எங்களுக்கு பிடிக்காத ஆட்களோட ஒத்து போறதுதான் கஷ்டம். நாங்க ஒவ்வொருத்தரும் விரும்புறேன் என்னையோட யாராவது பேசக்கூட, என்னைய கண்ணியமா பேசணும், என்னைய ஹாஜியாரன்னு பேசணும், என்னைய ஹசரத்துன்னு பேசணும், எனக்கு இந்த வீரமாய் பேசக்கூடாது, என்னைய மதிச்சு பேசணும் என்ற ஒரு அமைப்பு நீங்க ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற அமைப்பு நீங்களே. அப்ப அவரவர் எதிர்பார்க்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களோட எல்லாரும் ஃபிட்டா போவாங்க, ஒத்து போவாங்க. எனக்கு அவங்க பேசுறதே பிடிக்கவே ஆகாது, அவங்களோட பேச்சு ஸ்டைல எனக்கு சரி வராது. அவங்களோட நல்லா நடக்கிறது தான், அவங்களோட சமாளிச்சு போறது தான் தியாகம், அதுதான் அஹ்லாக், அதுதான் அவர் தான் ஆக சிறந்தவர். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறவங்களோட வாழ்ந்து போறது லேசி, ஆனா எங்களுக்கு பிடிக்காதவங்களோட சேர்ந்து போறது தான் கஷ்டம். அவர் அதுக்குத்தான் அஹ்லாக்னு சொல்லப்படும். பெண்கள் பலவீனமானவங்க, எங்களுக்கு ஏற்றமாய் நடந்து கொள்ள மாட்டாங்க எல்லா நேரத்திலையும். அப்ப அவங்களோட நல்ல முறையில நடக்கிறது தான் சிறந்தது. அதனால்தான் உங்கள் ஆக சிறந்தவர், நல்ல குணம் உள்ள மனைவி மக்களுக்கு சிறந்தவர் சொன்னாங்க சார். எனவே ரசூலுல்லா அஹ்லாக்குடைய சுருக்கத்தை பத்தி, நல்ல குணத்துடைய சுருக்கத்தை பத்தி விளங்கப்படுத்தினாங்க. யார் உங்களை வெட்டி நடக்கிறாங்களோ அவங்களோட நீங்க ஒட்டி நடங்கடா. குடும்பத்துல யார் எங்களை ஒதுக்குறாங்களோ, வெறுக்கிறாங்களோ, எங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கோங்க. நீங்க கஷ்டமான காரியம், 100 ரக்கா 90 லேசி, ஆனா எங்களைய ஒதுக்குறவங்களோட சேர்ந்து போறே கஷ்டம். நஃப்ஸுக்கு சரி பாரம், நஃப்ஸுக்கு எதிராக நஃப்ஸுக்கு மாற்றம் செய்ததுனால தான் உயர்ந்த அந்தஸ்து அடையும். நஃப்ஸுக்கு மாற்றமா நடக்கிறத கொண்டு தான் குர்ஆன்ல சூரத்து ஷம்ஸ்ல வஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இஸா தலாஹா
والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها.
ஏழு வஸ்துக்கள் மீது சத்தியம் செஞ்சு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற. சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு நஸ்தின் மீதும் சத்தியமாக அல்லாஹ் சொல்றான். யார் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ அவங்க நிச்சயமா வெற்றி பெற்று விட்டாங்க. யார் உள்ளத்தை பரிசுத்தமாக்க இல்லையோ அவங்க நஷ்டவாளியா போனாங்க. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி நஸ்துக்கு எதிராக செயல்படுறது தான் அல்லாஹ் நெருக்கத்துக்கே காரணம். சொல்றாங்களே சஹாபாக்கள் உமர்றது எல்லாம் சொல்றாங்க, அல்லது அழிறது எல்லாம் சொல்றாங்களே, உங்களோட ஒரு காலத்துக்கு நஸ்துல வச்சீங்கன்னா அடுத்த கால சொர்க்கத்துல தான். நஸ்த மிதிக்கணும், அதுக்கு எத்தனையோ ஜாதி ஆசைகள் வந்துருக்கு. அல்லாஹ் தடுத்ததுல தான் விருப்பம் கூட, அல்லாஹ் ஹராமாக்கினத்தை செய்யறதுல தான் ஆசை. அது அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதுல எல்லாம் விருப்பத்தை போட்டுதான் ஹராமாக்கி இருக்கிறான். ஹராமாக்கினத்துல விருப்ப போட்டு என்ன, யாரும் ஹராத்தை செய்ய மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, யார் குடும்பத்துல ஒதுக்கி நடக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கோங்க. குடும்ப உறவை சேர்த்து நடக்கிறதுனால ரெண்டு விசேஷமான சிறப்பு சொன்னாங்க ரசூலுல்லா. ஒன்று ஆயுள் அல்லா கூட்டுவான், அடுத்தது ரிஸ்க்ல அல்லா பரக்கத் செய்வான். ரிஸ்குடைய பரக்கத் இன பந்துக்களை சேர்த்து நடக்கிறதுல இருக்கு. ஆயுள் அல்லா நீட்டி தாரது குடும்பத்தை சேர்த்து நடக்கிறதுல அல்லா வச்சுக்கிறான். அழிறது எல்லாம் சொல்றாங்க, குடும்பத்தை பிரிச்சு நடக்கிறவரோட சேர்ந்து இருக்க நான் பயப்படுறேன். ஏன்னா குர்ஆன்ல மூணு இடத்துல அவருக்கு பதுவா செய்யப்பட்டிருக்குது. எந்த டைம்ல அவருக்கு அல்லாட தண்டனை வருமோ தெரியா, அவரோட சேர்ந்திருக்க கூட எனக்கு சேர்த்து அந்த தண்டனை படும். அதனால குடும்ப உறவை முடிச்சவரோட சேர்ந்திருக்க பயப்படுறேன் என்றார். குடும்ப உறவை முடிச்சவர் ஒரு அல்லாட ரஹமத் இறங்குற ஒரு மஜ்லிஸ்ல இருந்தா அந்த கூட்டத்துக்கே அல்லாட ரஹமத் இறங்காதாம். இந்த அவருக்கு அவர் அவ்வளவு பெரிய முசீபத்து பிடிச்சவர், தெளிவா சொல்றேன். குடும்ப உறவை முறிச்சவர் எவ்வளவு பெரிய முசீபத்து பிடிச்சவர் என்றா, அவர் ஒரு மஜ்லிஸ்ல இருந்தா அந்த மஜ்லிஸுக்கு இறங்கிக்கிற ரஹமத்தும் இறங்காது. அப்படியா கொண்டாள் லா தன்ஸிலு ரஹமத்து அலா கௌமின் ஃபீஹி காதிஅது ரஹீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல மௌத்து கிடைக்குமாம் குடும்பத்தை சேர்த்து நடக்கிறவங்களுக்கு. குடும்ப உறவை முறிச்சவர் சொர்க்கம் போமாட்டார் என்று புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்தது. நல்ல அமல்கள் நிறைய செஞ்சிக்கிறார். குடும்ப உறவை பிரிச்சு நடந்திருந்தா அவர் லா யத்குலுல் ஜன்னத காதியன். இதெல்லாம் அஹ்லாக்கோட சம்பந்தப்பட்டது. அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய சிறப்பு அஹ்லாக்குக்கு. டாப் லெவல்ல உள்ள சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் இருக்கணும். அஹ்லாக் என்ன, சும்மா எங்கட மீன் துண்டு அவருக்கு கொடுக்கறதும், எங்கட இறைச்சி துண்டு அவருக்கு கொடுக்கறதும், எங்களுக்கு கிடைச்ச கஞ்சியா கொடுக்கறதும் அல்ல, அல்லது மிஞ்சினத்தை கொடுக்கறது அல்ல அஹ்லாக் என்றது. அதல்ல அது, இதுதான் ஆக உயர்ந்தது. வாஃபு அம்மன் தலமக், அநியாயம் செஞ்சவரை மன்னிச்சிருங்கடா. அநியாயம் செஞ்சவரை மன்னிக்கிறது என்றது கஷ்டமான ஒரு காரியம். நாங்க மன்னிக்க முன் வந்தாலும் எங்களையோட ஈக்கிற விட மாட்டாங்க. ஏன் இப்படி விட்டுட்டு ஈக்கிறீங்கன்னு, ஏன் இப்படி மடத்தனமான வேலையை செய்றீங்கன்னு. அநியாயம் செஞ்சவரை மன்னிச்சா மடத்தனமான வேலையை செஞ்சிட்டீங்கன்னு. அப்படி ஜமான்ல வாழ்றோம் நாங்க, நல்லதை செய்யறதுக்கும் விட மாட்டாங்க. மூணாவது சொன்னாங்க வாசிமன் ஹரமக், யார உங்களுக்கு உதவிய தடுக்கிறாங்களோ எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு செல்லிக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் செல்லு. நாங்க கல்யாணத்துக்கு செல்ல போல, எங்கட கல்யாணத்துக்கு முதலாவது அவருக்கே பிடிச்சு செல்லுவோம். இதை கொண்டு அல்லா சந்தோஷப்படுவான். மக்கள் ஏக்கிறவங்க எல்லாம் ஏசுவாங்க, ஆனா அல்லா சந்தோஷப்படுவான். எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கு மட்டும் தரையில்லை, நாங்க அவளை பார்த்து கொடுக்கோன்னு. இதுவும் ஆக கஷ்டமான காரியங்கள். நஃப்ஸுக்கு பாரம், வேறொன்று உடலுக்கு பாரம் இல்ல, நஃப்ஸுக்கு பாரம், நஃப்ஸுக்கு அடி. நாலாவது சொன்னாங்க யார் உங்களுக்கு கெடுதி செய்யறாங்களோ அவங்களுக்கு நலவு செய்யுங்கடா. கெடுதி செய்யறவன சும்மா விடுறதே பெரிய வேலை, அவனுக்கு நலவு செய்யறேன்டா, அது அதை விட கஷ்டமானது. இந்த நாலு தன்மொத்தத்தை வந்து அவர் அவுளியாவாகிடுவாராம். இந்த நாலு சிபத்தும் ஒத்தர்கிட்ட வந்துட்டா அவர் அல்லாத வெளியாகிடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாசிலே குடும்ப விஷயத்திலேயும் இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ், நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், நிம்மதியற்ற நிலைமைகள் ஏராளமாக பார்க்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஹ்லாக்குள் உள்ள புறப்பாடு. அதனால தான் கல்யாணம் முடிக்கக்குள்ள ரசுல்லா ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க, மிக முக்கியமான ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த சொன்னாங்க. வாக்கு போக்குல முன்பின் நீ கேளும், நிறத்துல கொஞ்சம் முன்பின் நீ கேளும், வசதியில கொஞ்சம் முன்பின் நீ கேளும், கொஞ்சம் படிப்பு அறிவுல கொஞ்சம் முன்பின் இது கேளும், மக்கியதுகள்ல கொஞ்சம் முன்பின் இது கேளும். ஆனால் மேலாக சொல்லி அஹ்லாக்ல மட்டும் புறப்பாடு இருந்துச்சுடா, அந்த பொம்பளையோட அந்த மாப்பிளையோட குடும்ப வாழ்க்கை நடத்துறது கஷ்டமா தான். அதனால தான் சொன்னாங்க, நல்ல குணம் உள்ளவங்களை பார்த்து கல்யாணம் முடியுங்க, முடிச்சு வைங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த நல்ல குணத்துக்கு ஏராளமான சிறப்புகளை வச்சிருக்கிறார். அதுகளை எங்கள்ட்ட உருவாக்கிக்கொள்ளணும். முதலாவது நாங்க எங்கட பொறுப்புளைக்கிறவங்களோட நல்ல குணமா நடந்து கொள்வோம். மனைவி மக்களோ சஹாபி ரசூலுல்லா ஒரு தடவை ஒரு பிள்ளைய முத்தமிட்டாங்க, மோந்து கொண்டாங்க. பக்கத்துல இந்த சாபி சொன்னார், யார் சொன்னா எனக்கு பத்து பிள்ளைக்கு அக்ராஜன் ஹாவிஸ் நினைக்கிறேன், பத்து பிள்ளைக்கு இது வரைக்கும் ஒரு பிள்ளைய நான் மோந்ததே இல்லை, நான் அந்த பிள்ளைய முத்த விட்டது இல்ல, கிஸ் பண்ணினது இல்ல. ரசூலுல்லா சொன்னாங்க, இரக்கம் காட்டாதவங்க அவங்க மீது இரக்கம் காட்டப்பட மாட்டா, யார் இரக்கம் காட்ட இல்லையோ அவங்க மீது இரக்கம் காட்டப்பட மாட்டாது. இரஹமோ இரக்கம் காட்டுங்க பூமியில உள்ளவங்க மீது, இரஹமோ மன்ஃபில் அர்த் இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா என்றாங்க. இறக்கத்தன்மை இருக்கிறதே அல்லாஹ் விரும்புகிற ஒரு சிபத். இந்த சாஃப்ட்னஸ் இருக்கிறே மிருதுவான தன்மை அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய ஒரு தன்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த விஷயத்துல இந்த சாஃப்டான போக்கு மிருதுவான போக்கு இருக்குமோ அது அந்த விஷயத்த அழகாக்கியே தீரும் என்று சொன்னாங்க. எந்த விஷயத்துல கடினமான டஃப்பான போக்கு இருக்குமோ அது அத அந்த அந்த விஷயத்த அது கேவலப்படுத்தியே ஆகும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் நபியுடைய இறக்கத்தன்மையை விளக்கப்படுத்துறான், நபியுடைய சொப்னத்திற்கே மிருதுவான தன்மையை பாராட்டி சொல்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீபல் கல்பி லம் ஃபல்லூ மின் ஹௌலிக். நபியே, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை கொண்டுதான் நீங்க ஒரு மிருதுவானவரா இருக்கிறீங்க, சொப்டானவரா இருக்கிறீங்களே, உள்ள மிருதுவானவரா இருக்கிறீங்களே, சஹாபாக்களோட மிருதுவா நடந்து கொள்றீங்களே, இது அல்லாஹ்வோட ஒரு தனிப்பட்ட ரஹ்மத் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். நீ ஒரு டஃப்பானவரா இருந்திருந்தா, ஒரு கடினமான போக்குள்ளவரா இருந்திருந்தா, வலவ் குந்த ஃபல்லன் கலீபல் கல்பி, அதாவது கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவராக, உள்ளம் கடினமானவராக நீங்க இருந்திருந்தா, இந்த உங்களையோட ஒத்தி இருக்கிறாங்களே இந்த சஹாபாக்கள், உங்களுக்கு உசுறு கொடுக்க தயாராகிறாங்களே, உங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. சஹாபி தூக்குல ஏத்தப்பட போறார், அவர்கிட்ட கேட்கப்படுவதே உங்களைய தூக்குல ஏத்தாம உங்களைய கீழே இறக்கிட்டு உங்களுக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த இடத்துல போடுறது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டதற்கு சஹாபி என்ன சொல்றார் தெரியுமா, ரசூலுல்லாஹ் எனக்கு பதிலாக தூக்குல ஏற்றுறது எப்படி போனாலும், எனக்கு பதிலாக என்னைய தூக்குல ஏற்றுறதுக்கு பதிலாக நபி மனைவி மக்களோட வீட்டுல இருக்கக்கூட ஒரு கால முள்ளு குத்துறதை நான் விரும்ப மாட்டேன். நபியுடைய கால ஒரு முள்ளு குத்துறதுக்கு பதிலாக என்ன உசுரை கொடுக்க தயார், அதுதான் கல். அப்படி இறக்கம் நபியோட. சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, அவங்க கூட்டத்தார்கள் சொன்னாங்களே, நீங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னாங்க, நீங்களும் உங்களோட ஆண்டவனும் போயிட்டு சண்டை பிடிங்க, யுத்தத்துக்கு போங்க, எங்களுக்கு ஏல இன்னா இது நாங்க இங்கே இக்க போறோம், எங்களுக்கு ஏல இந்த யுத்தத்துக்கு போயிட்டு சண்டை பிடிக்கல. எங்களுக்கு சாபாக்க சொன்னாங்க, நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், சொல்லுங்க யார சொல்லல, இந்த மலையிலிருந்து பாய சொன்னா மலையில பாய்வோம், மலையிலிருந்து கீழே பாய்வோம், கடல்ல குதிக்க சொன்னீங்களா கடல்ல குதிப்போம். அல்லாஹ் சொல்றான், இந்த இரக்கம், இந்த அன்பு, இந்த பாசம், இந்த மஹப்பத் எப்படி வந்துச்சு, உங்கள்ட்ட இருக்கிற அந்த நல்ல தன்மையால தான் வந்துச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியவர்களே, கோபம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப காலத்துல சும்மாவே டெம்பர் ஆகுது, சூடாகுது. ஏன்னா சொன்னாங்க, உங்கள வீரர் யாரு தெரியுமா, அவருக்கு வரக்கூடிய கோபத்தை சப்பி புழுங்குறாரு. இந்த கோபம் வந்த நேரத்துல அந்த கோபத்தை அப்படியே அவர் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி கொள்றாரு. அவர் தான் வீரன், கோபத்தை காற்றவர் அல்ல வீரன், கோபத்தை அடக்கிறவர் வீரர் என்றார். பெருமை இருந்தா தானே கோபம் வரும். அல்ல எங்களையே பாதுகாக்கும். யாருக்கு பெருமை இருக்கியோ அவங்களுக்கு சும்மா சூடாகுமா, சும்மா கோபம் வரும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தீய வார்த்தைகளை லைசல் முஃமினு குத்தி கலைக்க மாட்டார், தாக்கி பேச மாட்டார். மூமின் ஒலல் பதி, தீய தூசண வார்த்தைகளை பேச மாட்டார். சிலவங்க இந்த நேரம் அந்த சுபான்லா அலம்துல்லா என்ன மாய் தெரிந்தானே, சுபான்லா அலம்துல்லான்னு சொல்ற மாய் அவருக்கு வாய்க்கு வந்து கொண்டே தான். மக்கையோட உமாவையும் அப்பாவையும் அவரையும் இவரையும் கூப்பிட்டு கொண்டே தான் இருப்பார். போன வந்த இடத்துல நாலு பேருக்கு முன்னாலே வந்துடுது, என்ன பேசி 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 அல்லா வெறுக்கிறான். அந்த வார்த்தைகள் தூசணம் பார்க்கறத அல்லா வெறுக்கிறான். ஒரு பூமியினுடைய பண்பு அல்ல அது. திருந்தோனும் மாற்றங்கள் வரணும், சும்மா ரசிக்கிறதுக்கு பயன் இல்ல. சேஞ்சஸ் ஏந்த உங்களோட வாழ்க்கையில வரும். அல்லாஹ் தௌஃபிக் செய்யும், முயற்சி செய்யணும். நாங்க எப்பயும் எங்கட குறைகளே தேடுவோம். சைத்தான் எங்களுக்கு காற்றை பாருங்களேன், அவர் அப்படி இவர் இப்படியே தானே காற்றான். இந்த நேரம் எங்கட குறைபாடுகள், எங்கட பலவீனங்கள், எங்கட குற்றங்கள், எங்கட தவறுகள் வெளியாகும். அவர் தான் முன்னேறக்கூடியவர். முன்னேறவர் யார் தெரியுமா? யாருக்கு அவரது தவறு விளங்குதோ, அவரது தவறு அவருக்கு விளங்கு வேண்டாம், அவர் முன்னேறி கொண்டே இருக்கிறார். சஹாபாக்கள்கிட்ட அந்த தன்மை தான் இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு வயசு, சஹாபாக்கள் வயசுக்கு போக போக நல்ல பழுக்க பழுக்க அவங்க பலசாவ பலசாவ அவங்கள முனாஃபிக் என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே அவங்கள முனாஃபிக் என்று சொல்லிக்கொண்டாங்க. எங்களை யாராவது சொல்லக்கூடியவரை இருக்கிறோமா? இப்போ அபி உலைக்க ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, நான் சஹாபாக்கள்ல 30 பேரை கண்டு இருக்கிறேன், அவங்களோட பழகி இருக்கிறேன். அந்த ஒவ்வொருத்தரும் 30 பேரும் அத்ரக்து தலாசீன சஹாபியன் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக் அலா நஃப்ஸி, ஒவ்வொருத்தரும் தனக்கிட்ட நயவஞ்சகத்தனம் வரக்கூடாது என்று பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த ஹன்னலா ரதியல்லாஹு தஆலா என்ற ஒரு முக்கியமான சஹாபி, பெரிய ஒரு முக்கியமான சஹாபி, அவரை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா காலை நேரத்துல சந்திக்கிறாங்க. நாங்க குட் மார்னிங் என்று சொல்றாங்களே மக்கியவங்க, நாங்க இல்ல மக்கியவங்க சொல்றது. அதே போல அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு கேட்டாங்க, கைஃப அஸ்பஹ்தயா ஹந்தலா, ஹந்தலா எப்படி காலை ஆனீங்க, எப்படி காலை நேரத்துல நல்லா இருக்கிறீங்களா, சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டதற்கு அவரது பேரை சொல்லி அவரே சொல்றார், நாஃபக ஹந்தலா. ஹந்தலா அவரது பேர், அவரு சொல்றார் ஹந்தலா முனாஃபிக்காவிட்டார். சுவான் சோமாய்க்கிறீங்களா என்று கேட்டதுக்கு பதில் ஹந்தலா முனாஃபிக்காவிட்டார். ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன விஷயம்? இல்ல ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல இருந்து பயான்களை கேட்கக்கொள்ள, சொர்க்க நரகத்தை கேட்கக்கொள்ள, சொர்க்கத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி, நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா மனை மக்கள் வீட்டுக்கு போன உடனே அவங்களோட கேள்வி பண்ணி சிரிச்சு கதைச்சு பேசிக்கொண்டு இருக்கிறோமே, அங்க இருக்கக்கூட அழுது கொண்டிருக்கிறோம், இங்கே வீட்டுக்கு போனா சிரிச்சு கொண்டிருக்கிறோம், கேலி பண்ணி கொண்டிருக்கிறோம், அங்க ஒரு மாதிரி இங்கே இன்னொரு மாதிரி, இது ரெண்டு அமைப்பு வித்தியாசமே, இதுக்கு அதுக்கு மாத்தமே, அப்ப இது ஒரு முனாஃபிக்குடைய தன்மை தானே என்று அவரே யோசிச்சு அவரே முடிவு செஞ்சிட்டார். சஹாபியே யோசிச்சு அவரே முடிவு செஞ்சு அவரே நான் தன்ன முனாஃபிக் என்று சொல்லிட்டார். அப்படி பயப்படக்கூடியவங்களாயினார். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு பார்த்தாங்க, எந்த ஆலத்து மறுத்தானே, அப்ப வாங்க போயிட்டு இதுக்கு என்ன விளக்கம் கேட்போம் என்று ரசூலுல்லாஹி போயிட்டு விளக்கம் கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லௌ தஸ்மூன அலா மா தகூனூன இந்தி வ ஃபித் திக்ரி லஸாஃபஹத்துக்கும்ல் மலாயிகா ஃபி ஃபுர்ஷிக்கும் வ ஃபி துர்கிக்கும் வலாகின் ஸாஅத வ ஸாஅ. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எனக்கிட்ட இந்த மஜ்லிஸ்ல பயான் கேட்கக்கொள்ள, அந்த உங்களுக்கு எப்படி சொர்க்க நரகம் விளங்குது பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி தொடர்ச்சியாவே இருந்துட்டீங்க, உங்களுக்கு மறக்க மறக்க வித்தியாசம் இல்லாம போயிட்டும், வழக்குமாறு நீங்க ரோட்ல போக்குல வரக்குள்ள வந்து சலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. நீங்க படுக்கையில் இருக்க கூட மலக்குமார் வந்து உங்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒரு நேரத்தில் இப்படியும் இன்னொரு நேரத்தில் அப்படியும் இருக்கிறது தான் மனித இயல்பு, மனிதன் அமைப்பது தான் என்று சொல்ல ஆறுதல் சொல்லி அனுப்பினான். யோசிக்க வானம், இதை பத்தி கவலைப்பட வானம், இதை பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு அனுப்பினான். சூழல ஆறுதல் சொல்லி அவர்களை சமாளிக்கிற அளவுக்கு அல்லாத பயம், அல்லாத பயம் தானே காரணம். இது நாங்க எங்கள்கிட்ட அந்த பேச்சே இல்லை, அல்லாத பயமே இல்லாம போச்சு எங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு நாங்க பிசினஸ் பண்ண யாரோட பிசினஸ் பண்ண யோசிக்கிறோம், நான் முஸ்லீமோட பிசினஸ் பண்ணேலும் அவங்க செக் கொண்டு தந்தா டைம் பாஸ் பண்ணுவாங்க, நல்லா நடந்து கொள்றாங்க, நல்ல முறையா நடந்து கொள்றாங்க, நன்றி வைக்கிறாங்க. இது வந்து தான் நாங்க பேசுறேன், நாங்க பேசிக்கொள்றது எங்களுக்குள்ள. ஒரு மஸ்ஜித கட்டுறதுக்கு நாங்க அவங்கள்ட்ட கொடுத்தா நல்ல பசுல வேலையை செய்வான், பக்தியோட வேலை செய்வான்னு யோசிக்கிறோம். அப்படி நிலைமை எங்கடவங்க எங்க பூந்து விளையாடையிலுமோ அங்க விளையாடிடுவாங்க. அது மஸ்ஜிதா இருக்கட்டும், அது மதரசாவா இருக்கட்டும், அது ஏதாவது இருக்கட்டும், கபுருஸ்தான பிடிச்சு கொண்டு இருக்கிற காலம் இது. இவனையும் அடக்க போறது அந்த கபுருஸ்தான்ல தான், அந்த கபுருஸ்தானையும் பிடிச்சு பாருங்களே எங்கடவங்க முஸ்லீம் யாரோ அந்த அல்லாவுக்காண்டி அந்த இடத்த கொடுத்திருக்கிறார். அல்லாவுக்காண்டி கொடுத்த சொத்துக்களை பாதுகாக்கிற அளவுக்கு கூட நாங்க தைரியம் இல்லாம போயிட்டோம். எவ்வளவு மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைகள், எவ்வளவு மஸ்ஜிதுக்கு சொந்தமான காணிகள் இன்றைக்கு பறி போயிட்டிருக்கிறது. கேட்பார் பாப்பார் இல்லாம இருக்கு. மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடையில கூலிய பார்த்தா 2000-3000, அத மாதிரி ஒரு சும்மா இன்னொருத்தருக்கு சொந்தமான கடையா இருந்தா அது 30,000 கொடுக்கணும். அத 30,000 கொடுக்கணும் மஸ்ஜிதுல கடை சுத்தி அதுக்கு 3000. சில நேரம் அதுல இருந்தவர் அப்படியே சொந்தமாக்கி கொள்றார், அதுக்கு வழக்கு பேச ஒத்தரும் தயார் இல்லை. எங்கட கடையை விட்டு கொடுப்போமா, எங்கட ஊட விட்டு கொடுப்போமா? எவ்வளவு மஸ்ஜிதுல சொத்துக்கள், மஸ்ஜிதுகளை சில மஸ்ஜிதுல சொல்லி சொல்லேலும் 160% கொழும்புலைக்கிற ஒரு மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு சொந்தமான இடம் இன்னைக்கு அந்த முழு மஸ்ஜிதுல இடமும் மஸ்ஜிதுக்கு சொந்தமான இடம் நான் நினைக்கிற ஒரு 30%. மற்றதெல்லாம் போயிட்டு பறி போயிட்டு இப்படி எத்தனையோ மஸ்ஜிதுகள், நிறைய கடைகள், நிறைய மஸ்ஜிதுக்கு சொந்தமான சொத்துக்கள் பறி போயிட்டு. அதே அந்நியவங்க எடுக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு தெரியா, அவங்களுக்கு மௌத்து ஆகிறத்தை பத்தி கவலை இல்லை, எவன்டேனால் அவங்களுக்கு ஹலால் ஹராம் என்று ஒன்று இல்லை. எங்கட சீதேவிகள் மஸ்ஜிதுல சொத்துக்களை சொந்தமாக்கி கொண்டவங்க எவ்வளவு பேர், அல்லாத பயம் இல்லாம போச்சு. மேலா பொது சொத்துல பூந்து விளையாடிடுறாங்க, பொது சொத்துக்கள், பொது சொத்துல எங்கட சொத்தை விட பயப்படுவாங்க. அதாவது பொது சொத்துல யாரு அல்லாஹ் பயந்து கொள்றாங்களோ, பேணுதலா நடக்கிறாங்களோ, அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில பரக்கத் செய்வாங்க. பொது சொத்து என்று வரக்கொள்ள அதுல கணக்கு இல்லை, சும்மா லைட் பத்துது, சும்மா பேன் சுத்துது, சும்மா யாரு யாரு என்ன சாமனத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க, அவரு ட்ரஸ்டியோட ஃபிட் அவரு, அதனால ட்ரஸ்டிய கையில போட்டுக்கொண்டு வேலையை செஞ்சு கொண்டு போறாங்க. சர்வசாதாரணம் நடக்கிறத பொதுவாக நடக்கிறது சொல்றேன். மிச்சம் கவனம் செலுத்தோடு மேலான சோழர்களை எங்கட ஒவ்வொரு பொறுப்புகளை பத்தி கயாமத்துடைய நாளையில் அல்லா விசாரிப்பான், ஒவ்வொரு உறுப்புகளை பத்தி விசாரிப்பான். அப்ப எடுத்துக்கிற பொறுப்புகள் அது சரியா நிறைவேற்றப்பட இல்லைன்னா அதுக்கு எப்படி ஜவாப் சொல்லுவோம்? ட்ரஸ்டி போர்டுக்கு வர சண்டை இன்றைக்கு பொதுவான ஆள ஏஜிஎம் அன்னைக்கு பதில் யுத்தம் ஆகி ஒரு மஸ்ஜிதுக்கு நாங்க போனோம் ஜும்மாக்கு, அவங்க சொன்னாங்க அதுல எப்படியாவது ஜும்மாக்கு வாங்க, நாளைக்கு வாளோட பொல்லோட எல்லாம் ரெடியா இருக்கிறாங்களாம். என்ன ட்ரஸ்டி போர்டில் அவரும் வாரத்துக்கு எல்லாம் பறிப்பு ஆயிரும் கேட்டெடுக்க வேண்டாம் பொறுப்புகளை. பொறுப்பு எப்பயும் கேட்டெடுக்க கூடாது. அதாவது இப்படியா கொண்ட நல்ல வேலைகளை செய்யறதுக்கு முன்னுக்கு வரணும், அது வேற விஷயம். இந்த தலைமைத்துவம் இருக்கிறே அதை கேட்டெடுக்கவே கூடாது. யாரு பொறுப்பை கேட்டெடுக்கிறாரோ அவருக்கு அந்த பொறுப்பு சாட்டப்படும், அதாவது பட்டும் ஆய்வார். யாரு பொறுப்பை கேட்காம அவரும் விரும்புறார் இல்ல, மக்கள் சேர்ந்து பொறுப்பு ஒப்படைக்கிறாங்களோ அவருக்கு அல்ல ஒரு மலக்க சாற்றி விடுவான்னு சொன்னாங்க அவருக்கு உதவி. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நல்ல பண்புகளை நல்ல தன்மைகளை எங்கள்கிட்ட உருவாகி கொள்ளணும். அதை கொண்டு அல்லாத ஹதீஸ்ல ரசூலா சொன்னாங்க, சிரிக்கிறதையும் சதக்கா என்றுதான் சொன்னாங்க. உங்களோட சகோதரரை பார்த்து சிரிக்கிறதும் சதக்கா செஞ்சனாங்க. சிலவங்களுக்கு சல்லி கொடுத்தாலும் சிரிப்பாங்களோ தெரியாது, சிரிப்பே இல்ல முகத்துல. சிரிச்சாலும் சூடாவோ வைக்கிறாங்க, என்ன இலைய பார்த்து சிரிக்கிறீங்க, அடே சிரிக்க செல்லிருக்க அப்பா, அதனால சிரிச்சம் சிரிச்சா சதகா செஞ்சா நன்மை கிடைக்குதான். அதனால ரசுல்லாட முகம் அமைப்பு எப்பயுமே காண முத்த பஸ்ஸிமா, சிரிச்ச முகத்தோடே இருப்பாங்களா, மலர்ந்த முகத்தோடே இருப்பாங்க. முகம் அப்படித்தான் இருக்கு, பிரார்த்தமா இருக்கு. உள்ளம் எந்த நேரம் கவலையா இருக்குமா, முத்தவாஸ் காண முத்தவாஸ் இல்ல அதுதான், உள்ளத்துல கவலை நிறைஞ்சிருக்கும். இந்த உம்மத்துல யாரும் நரகம் போக கூடாதே இந்த கவலை உள்ளத்துல. மூல இந்த நேரம் யோசிச்சு கொண்டே இருப்பாங்களா, காண தாயிமல் ஃபிக்ர், ஆனா முகம் மலர்ந்த முகமாகவே. சாபாக்கள் சொல்றாங்களே பெரிய கவலையோட வருவோம், ரசூலோட முகத்தை வந்து பார்த்தோடனே கவலை எல்லாம் மறந்து போயிடும். அப்படி பிரகாசம் அவ்வளவு உள்ள முகம், அதாவது மலர்ந்த முகமாக சிரிச்ச முகமாயிருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் அதோட முடிச்சு கொள்றேன், இந்த நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்களே அவங்களோட நல்ல முறையில் நடக்கும் பயான்கள். அதைத்தான் நான் என்ன சொல்லிக்கொண்டு வரேன், என்ன எங்கடவங்களுக்கு பயான் கேட்டு புளிச்சி, நாங்க கேட்காத பயான ஆஜி. உள்நாட்டு உலமாக்கலாலோனுமா வெளிநாட்டு உலமாக்கலாலோனுமா திகத்த ஆராட்ட கிடைக்கிறது பயான். ஆனா ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஆழத்தை தான் இருக்கிறாங்க, மாற்றங்கள் மிச்சம் குறையதான் வந்து கொண்டிருக்கு. அதனால மேலான சோழர்களை இந்த நாட்டில் 1200 வருஷத்துக்கு மேலாக இந்த நாட்டில் நாங்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து வாரோம், ஆனால் இந்த நான் முஸ்லீம்ஸ் விஷயத்த கவனம் செலுத்த இல்லை நாங்கள், அப்படித்தான் சொல்லுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை காஃபிர், காஃபிர் காஃபிர் என்ற வேர்டை பாவி கேளுமா, கேட்டு பாருங்க உலமாக்கள்கிட்ட எப்ப அந்த வார்த்தையை சொல்லேனுமேண்டா, ஒருத்தருக்கு இஸ்லாத்தை பத்தி தெளிவா விளங்கப்படுத்தி அவரை படைச்சவர் அல்லாஹ் பரிபாலிக்கிறவர் அல்லாஹ் என்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லி அதுக்கு பின்னால அவரு விளங்கி அது புறவு ரிஃப்யூஸ் பண்ணுவாரேண்டா மறுப்பாரேண்டா, காஃபிர் மறுக்கக்கூடியவர் என்ற வார்த்தையை சொல்லேன். காஃபிர் என்ன மறுக்கக்கூடியவர், விளங்கப்படுத்தவே இல்லை எப்படி காஃபிர் என்று சொல்றேன், விளங்கப்படுத்தாம மறுக்கக்கூடியவர் என்ற வார்த்தையை பாவி கேளாமே. பேசினா வந்துடுறாங்க, விளங்கப்படுத்தினா வந்துடுறாங்க. நேற்றும் அஞ்சிலா சந்தில அந்த பயான் அஞ்சு அமீன் பில்டிங்ல முடிச்சுட்டு ஒரு வாலிபர், அவர் ஏற்கனவே கலிமா சொன்ன வாலிபர், அவர் மாஷால்லா நல்ல தீனோட அமலோட பாத்தோட இருக்கிறார், நல்லா இருக்கிறார் வந்து கலிமா சொன்னவர். அவரது கடையில இன்னொரு வாலிபர் வேலை செய்தார், இவருக்கு அவரை பத்தி கவலை. அவர் சொன்னார் அதற்கு கொஞ்சம் வந்து பேசுங்களேன், 32 வயசு வாலிபர் கல்யாணம் முடிச்சிருக்கிறார் புள்ள ரெண்டு இருக்கு, அவரோட சில விஷயங்களை தான் பேசினோம், படைச்சவன் அல்லா என்ற விஷயத்த அழகா அல்லா குரான்ல சொல்றான் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தினோம். அவர் தயாராகிட்டார், அவனுக்கே கடையில வச்சு கலிமாவை சொல்லிட்டார். சோ பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லை, லேசா சில விஷயங்களை விளங்கப்படுத்தினா விளங்கி கொடுக்கலாம். உள்ளங்கள் மிச்சம் இந்த சப்தத்தான் இருக்கு, ஏற்றுக்கொள்ள தயாரான நிலைமையில தான் உள்ளங்கள் இருக்கு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே குல்லு மௌலூதின் யூலது வலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் யார்த வயிற்றுல பிறந்தாலும், இந்துடைய வயிற்றுல பிறந்தாலும், பௌத்தருடைய வயிற்றுல பிறந்தாலும், கிறிஸ்தவருடைய வயிற்றுல பிறந்தாலும், பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் தயாரிக்கிறவன் அல்லாஹ், உண்டாக்குறவன் அல்லாஹ், கண்ணை கொடுத்தவன் அல்லாஹ், உயிரை கொடுத்தவன் அல்லாஹ், தாயுதை வைத்து வெளியே தள்ளி விடுறவன் அல்லாஹ். குரான் சொல்லிக்கிறான், உங்களுக்கு தெரியும், எல்லா விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவு சொல்றான், வரக்கூடிய வழியை தாக்கிறோம், பெண்ணுடைய அந்த சிறிய துவாரத்தின் மூலம் 3 கிலோ உள்ள பிள்ளைய தள்ளி விடுறான். யோசிச்சு பாருங்களே, இதே அதை குறிப்பிட்டு அதை மென்ஷன் பண்ணி சொல்றது காரணம், யோசி இயற்கை அல்ல, இது நடத்துறவன் ஒருவன் இருக்கிறான் என்றதை விளங்கப்படுத்துறான். சின்ன வழியால் இவ்வளவு பெரிய புள்ள குழந்தை வெளியே வந்தோடனே அது அதே நிலைமைக்கு ஆகிறது. வெக்கப்படுற விஷயங்கள் அல்ல, விளங்க வேண்டிய விஷயம். என்னையும் அப்படித்தான் வெளியாக்கினா, உங்களையும் அப்படித்தான் எல்லாம் வெளியாக்கினா, அது அந்த அளவு விளக்கமா சொல்றான். இது இன்றைக்கு நேற்று சொன்னதல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னாலே இறக்கி வைக்கப்பட்ட அந்த குரான்ல சொல்லப்பட்ட விஷயம். கண்டுபிடிப்புகள் எல்லாம் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, இது எப்பயோ சொல்லப்பட்டு விஷயங்களை சொன்ன உடனே விளங்கி கொள்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாசல இந்த மக்களோட முதலாவது வாயால தாவத் கொடுக்கறதுக்கு முந்தி நான் நினைக்கிறேன், எங்களோட அஹ்லாக் தாவத்தாமையோ, எங்களோட குணங்கள் தாவத்தாமையோ, எங்களோட நல்ல குணம் அவங்களோட உள்ளங்களை தொடணும். அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய வியாபாரங்கள் செய்யக்கூடிய நல்ல முறையா நடந்து கொள்வோம். அவங்களும் நம்பிக்கையோட வராங்க, முஸ்லீம்கள் நல்லவங்க, அஜியார் கடைக்கு போனா நல்ல சாமானம் கிடைக்கும், இவரு டுப்பாவை வித்துச்சு அங்க அவங்க நம்பிக்கையோட எடுத்துக்கொண்டு போயிட்டு அது பாவிக்க கொள்ள அது சிரிக்குது கொஞ்ச நேரத்துல, ரெண்டு நாள்லயே அது அத தன்மையை காட்டுது. துவாவா நடக்கும், பதுவா தான் ஆரம்பிக்கும் அங்கே. அதனாலதான் இப்ப முழு நாட்டில் உள்ளவங்களும் எங்கட கொழும்பு பஜாருக்கு பெட்டாக்கு தான் வந்தாங்க. இப்ப நாங்களும் சேர்த்து மாறக்கலைக்கு அங்க இங்கேயும் போக வேண்டிய நிலைமையா போச்சு. அல்லாஹ் சொல்ற நேமத்துகள் தருவோம், அந்த நேமத்துகளை நாங்க தந்துட்டு இடையில பறக்கிற இல்ல, நீங்களே அதை இல்லாமக்கி கொண்டாலே ஒழியன்னு சொல்றாங்க. பாக்கியங்களை கொடுத்துட்டு நாங்களே இல்லாமக்கிற இல்ல, அவங்களே இல்லாமக்கி கொண்டாலே ஒழிய. எத்தனை யாவரம் எங்கட கையில ஈந்தது, இன்னைக்கு மக்கியவோட கைக்கு போச்சு. சொல்ல இருந்தாலே ஒவ்வொன்று அடுக்கி கொண்டே போவேன். இந்த யாவரம் முஸ்லீம்களுக்கு சொந்தமான யாவரம், இதுல லீடிங் நாங்கத்தான் செஞ்சோம். வியாபாரிகள் என்றாலே முஸ்லீம்கள் தான் என்று தான் இருந்துச்சு முந்தி. எத்தனையோ யாரும் எங்கட கையில இல்லை, எல்லாம் பலிவி பெய்த்தாது, எல்லாம் அது மக்கியோட கைக்கு போச்சு. எல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். இந்த மோசடி, பொய், ஏமாற்றம், அநியாயம் அது இருக்கிறதுனால அப்படியே போச்சு. அதனால இந்த மக்களோட நல்ல முறையில் நடக்கணும். ரமலானுடைய காலம் விசேஷமா நாயண்டே சொல்ற ஒரு ரெண்டு மூணு வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்து, கஞ்சி காய்ச்சிரோம் மாஷால்லா, நாங்களே குடிச்சு கொண்டிருக்கிறோம். சாப்பாடுகளும் எங்களுக்குள்ள, கந்திரிகளும் எங்களுக்குள்ள, குடும்பம் கொடுத்தாலும் எங்களுக்குள்ள, எல்லாம் நாங்களே சேர்ந்து சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிறோம். இதுல தந்தல் திண்டிக்கிறோம் நல்ல ஒரு காலம், தெரியாத காலத்து. அவங்க பொதுவா வச்சு எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கறாங்க வித்தியாசம் இல்லாம. எங்கள்கிட்ட ஒரு உண்டிருக்கா அப்படி, நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம். ஏழுமானமாய் எங்கட ஒரு மகாரம், அதுதான் எங்கட புது வருஷம். அப்ப அதுலயாவது ஏதாவது ஒன்றை செஞ்சுக்கிஞ்சு நாங்க எல்லாத்துக்கும் பங்குடுவோமே. அப்ப அவங்களுக்கும் விலகும். முஸ்லீம்கள் என்ற புது வருஷம் வேற, இந்த ஜனவரி அல்ல என்றதையாவது விலகுவாங்க. அடுத்த நல்ல எண்ணங்கள் உருவாவதுக்கு காரணம் இந்த காய்ச்சிர கஞ்சியில கிழமைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் கூடையா காய்ச்சி, 20 கொத்துக்கு காய்ச்சிடமே ஒரு 40 கொத்துக்கு காய்ச்சி இருக்கிற நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் பங்குட்டான் நல்ல காட்சி. அது அவங்களோட உள்ளத்துல நல்லெண்ணம் வாரத்துக்கும் எங்கள் மீது உள்ள வெறுப்பு இல்லாம போடும். ஜாயத்து கிடைக்கிறது ரெண்டாவது, களிமா சொல்றது ரெண்டாவது, அதெல்லாம் புறவைக்கு தூரம் உள்ள விஷயம். ஆக குறைஞ்ச எங்கள்ல எங்களோட இருக்கிற வெறுப்பு இல்லாம போவோம். வெறுப்பு வந்ததுனால தானே மச்சது கெட்ட விடுறாங்க, இல்ல எங்கட ஃப்ரீடம்ல அவங்க கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ 1200 வருஷமா செஞ்சு கொண்டு வந்த எத்தனையோ வேலையை செய்யலன்றாங்க. தொப்பி போட்டு ஐடென்டிட்டி கார்டு எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், அதையெல்லாம் இதை என்ன 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 சொல்ல போறாங்களோ தெரியா, அது நடக்கும். ஏன்னா எங்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமா. அதனால இவங்களையும் சேர்த்து கொள்றதுக்குமா என்னென்ன சரி யோசிச்சு பிளான் பண்ணி செய்யணும். மேலாம் சொல்லி இந்த மக்களுக்கு இதாயத்து கிடைக்கணும், ஈமான் இஸ்லாம் கிடைக்கணும், களிமா கிடைக்கணும், இவங்களும் சொர்க்கம் போகணும். அதுக்காக கொஞ்சம் ஃபிக்கர் பண்ணணும். எங்க நேபர்ஸ் எங்கட பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கிற நான் முஸ்லீம்ஸோட நல்ல முறையில பழகணும், அவங்களோட ஹயாத்து மௌத்துல கலந்து கொள்ளணும், ஏழுமான உதவிகளை செய்யணும். லண்டன்ல நாங்க போயிருந்த நேரத்தில் ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் அவர் என்ன செஞ்சிருக்கிறா, அந்த பொம்புல அவ வீட்டுல என்னமோ ஸ்வீட்ஸோ என்னமோ செஞ்சிருக்கிறா, அதை செஞ்சதான் அடுத்த வீட்டுக்கு கொடுத்திருக்கிறா. அவங்க கிறிஸ்டியன் வெள்ளக்காரர்கள், அந்த நாட்டை சேர்ந்தவங்க. அந்த பொம்புல கேட்டவங்க இது என்ன குணம் தாரீங்க, இல்ல எங்கட பாபத் முகமது அப்படித்தான் சொல்லிருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க சொல்லிருக்கிறாங்க ஏதாவது நீங்க செஞ்சா அடுத்த வீட்டுக்கும் கொடுங்க. ஆணம் காய்ச்சினா தண்ணிய கொஞ்சம் கூட ஊத்தி அந்த ஆணத்துல ஒரு பகுதியை கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் நான் தந்தேன். அவ சொன்னவாம், இந்த மகள் மேல இருக்கிறா மேல் மாடியில, ஆனா இது வரைக்கும் அப்படி ஒன்றை செஞ்சு போலாம் தந்ததே இல்லையே. உங்களை ப்ரொஃபட் முகமது அப்படி சொல்லிருக்கிறார் என்று அவர் யார், நான் விளங்கணும், எனக்கு ஏதாவது புக் கொலாம் தாங்கன்னு வாசிக்கிச்சு அவ இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஒரு ஒரு செயல் நபியுடைய சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த நாடுகள்ல ஹஸ்பண்ட் வைஃப் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சா அவரு அவருக்கு பே பண்ணுவா, அவரு மாப்பிள்ள அவருக்கு மனைவி அவருக்கு, அப்படித்தான் இங்கே அந்த வாழ்க்கை. அங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் போகுது. அவங்க எல்லாம் தனித்தனியே தான் வாழ்றாங்க. மாப்பிள்ள குடிச்சதுல பொண்டாட்டி குடிக்க தயாரில்லை, பொண்டாட்டி குடிச்சதுல மாப்பிள்ள குடிக்க தயாரில்லை. அவங்க எல்லாம் அப்படி ஒரு அமைப்பு, ஒரு புதனமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இந்த யாரையும் பாக்குற கேட்கிற அமைப்பு இல்ல. பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளைகளை கண்டிக்கலா, ஏசேல, அடிக்கலா, கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அப்படியே விட்டோன்னு பிள்ளைகளை பார்க்கல. அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு ஜாதி வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இப்பதான் விளங்குது அவங்களுக்கு இது பயங்கரம், இப்படி போனா என்று. இப்ப ஒன்று செய்யல, சட்டத்தை விட்டுட்டாங்க, இப்ப ஒன்று செஞ்சு கொள்ள இல்லாம தடமாடுறாங்க. ஆனா எங்களுக்கு சொல்லப்பட்ட முறை வித்தியாசமான. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் உங்க கவனம் செலுத்தி எங்களை வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அமைச்சு கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அலா குல்லி ஹால். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا الله لعن الكفر والهل. يا الله ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளன் யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. மன்னிப்பதற்கென்றே இந்த மாதத்தை வைத்திருக்கிறாயா அல்லாஹ். மன்னிக்கக்கூடிய மாதம் யா அல்லாஹ், துஆக்களை கபூல் செய்யக்கூடிய மாதம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களோட மறைமுகமான எல்லா தவறுகளையும் விளங்கினவன் நீ ஒரே ஒருவன் தான் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், பாவங்களின் மீது வெறுப்பை உள்ளத்திலே போட்டிடுவாயா. நன்மையான காரியங்களை செய்வதிலே விருப்பத்தையும் இன்பத்தையும் தந்தருள்வாயா. யா அல்லாஹ், எதை நீ தடுத்திருக்கிறாயோ அதுல இருந்து மவுத் வரைக்கும் தவிர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்கள உம்மா வாப்பா எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க சரியா செய்ய இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களோட மனசுகளை நோவிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். அவங்களோட உள்ளங்களை புண்படுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த தவறுகளை வச்சு எங்களைய தண்டிச்சிடாதயா அல்லாஹ். அந்த தவறுகளை வச்சு எங்களைய பிடிச்சிடாதயா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மௌத்தான தாய் தந்தையுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், உயிரோட வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஆபியத்தையும் கண்ணியமான மௌத்தையும் ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. மனைவிமார்களை சாலிஹானவர்கள் ஆக்கிவையா அல்லாஹ். ஒவ்வொருத்தர குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கிவையா அல்லாஹ். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையை மொஹப்பத்தையும் போட்டுடுவாயா. யா அல்லாஹ், பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்கிவையா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை மனைவி மக்களை கொண்டு எங்களோட கண்கள் உள்ளங்கள் குளிர வேண்டும் யா அல்லாஹ். நீயே அருள் புரிவாயாக, கிருபை செய்வாயாக. பிள்ளைகளுக்கு தேவையான அறிவு ஆற்றல் விளக்கங்களை நீயே கொடுப்பாயா. எங்களோட பிள்ளைகளை யாருலா உம்மத்துடைய இதாக்கு காரணமாக்குவாயா. உலகத்திலே ஹக்கு மேலோங்கவும் பாத்தில்கள் வழிகேடுகள் அழிந்து ஒழியவும் பிள்ளைகளை காரணமாக்கி வைப்பாயா. யா அல்லா, எங்களோட கஷ்டங்களை நீக்கிவையா அல்லா. எங்களோட கவலைகளை நீக்கிவையா அல்லா. யா அல்லா, எங்களோட ஹாஜத்துகளை நிறைவேற்றிவையா அல்லா. நாட்டங்களை நிறைவேற்றி தந்திரியா அல்லா. கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லா. கடனாளியா மௌத்தாக்கிறாதே ரப்பே. யாரையும் கடனாளியாக மரணிக்க செய்து விடாதயா அல்லா. குடும்ப பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற தோஃபிக் செய்வாயா. யா அல்லா, நல்ல ஒரு மௌத்தும் கிடைக்கணும் யா அல்லா. ஈமானோடு மௌத்தாகணும் யா அல்லா. யா அல்லா, கடைசி நேரத்துல சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்தவர்களாக சிரித்தவர்களாக மரணிக்க வேண்டும் யா அல்லா. யா அல்லா, எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் கிடைக்க வேண்டும் யா அல்லா. உலகத்திலே வாழக்கூடிய 700 கோடி மக்களும் உன்னை நம்பி உன்னை ஏற்றி உன்னை வணங்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும் யா அல்லா. எல்லா மக்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் யா அல்லா. அனைவர்களும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் யா அல்லா. உன்னால் படைக்கப்பட்டவர்கள் உன்னை விட்டுவிட்டு யாரையோ எதையோ அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா. இவர்கள் எல்லோரும் உன்னை வணங்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும் யா அல்லா. இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் படைத்த நீ மாத்திரம் தான் யா அல்லா. எனவே இவர்களுக்கு இதாயத்தை நசீபாக்குவாயா. எங்களோட நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கு இதாயத்தை கொடுத்துறியா அல்லா. துவாவை கபூல் செய்வாயாக. ரப்பனா ரஹ்மஹுமா கமா ரபயானி ஸகீரா. ஸல்லி அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தோஷமான ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ். இப்பயும் எங்களோட மஜ்லிஸ்ல ஒரு வாலிபர் கலிமா சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிறார். இன்னும் கலிமா சொல்ல இல்லை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இப்ப ஹிதாயத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது வரைக்கும் கலிமா சொல்ல இல்ல, மஸ்ஜிதுக்குள்ள எங்களோட இருந்து கொண்டு இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இப்ப பேசி தலைச்சு கலிமா சொல்லுவான். நாங்க அவனை நம்பாம வேறொண்ட வணங்கி கொண்டிருக்க கூடிய உதவி செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்ப அவனை உண்மையை நம்பி அந்த வழியில போக இன்னும் உதவி செய்வான். அப்படித்தான் உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்கும் உணவளிக்கிறான். அவன் கல்லை வணங்குறாங்க, நெருப்பை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர ஒரு அமைப்புல அவங்களோட பெற்றோர்கள் எந்த வழியில போனாங்களோ அந்த வழியில போய் கொண்டிருக்கிறான். அப்படிதான் நடக்குது. சிறிய வயசுல அப்படி போனது சரி, ஆனா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்ததுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நான் இதை வணங்குறது சரியா, இதை ஏன் நான் வணங்குறேன், எதற்காக வணங்குறேன் என்ற அந்த கேள்விகளை நாங்க உள்ளத்தை உருவாக்குவோம். என்ன அதுக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும்.
அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல வழங்கப்படுறதுக்கு தகுதியான நீங்களே படைச்சவன் மட்டும்தான். எங்களோட காரியங்களை அவன் நடத்தி கொண்டிருக்கிறானோ அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன் இருக்கிறான். வேற யாரும் வணங்கப்படுறதுக்கு தகுதி இல்லை. படைப்பினங்கள் படைப்பினங்களை வணங்கக்கூடாது, படைப்பினங்கள் படைச்சவனை தான் வணங்குவோம். இன்னைக்கு உலகத்துல 700 கோடி மக்கள் கிட்டத்தட்ட வாழ்றாங்கன்னா இந்த 700 கோடியும் ஒருவன் தான் படைச்சிருக்கிறான். ஏன்னா இப்ப 4 கடவுள் படைச்சிருந்தா மூக்கு 4 மாதிரி இருக்கு, கண் 4 விதமா இருக்கு. இந்த ஒரு கடவுள் படைச்ச மாதிரி அடுத்த கடவுள் படைக்க மாட்டான். பொதுவாக அப்படித்தான் ஒருவர் தயாரிக்கிற மாதிரி அந்த சாமானத்தை இன்னொருவர் தயாரிக்கிறது இல்லை. அப்ப ஒரு 4 மதத்தில் உள்ளவங்களை நாங்க நிறுத்தி பார்த்தோம்னா அவங்களோட தோற்றங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. 4 பேர்த மேல ஒரு சின்ன ஒரு வெட்டு போட்டா ரத்தம் தான் தெரியும். அந்த அடிப்படையில இந்த அவ்வளவு பேரும் ஒருவனை தான் வணங்குவோம். பொதுவா எல்லாரும் சொல்ற கருத்து, நாங்க ஹிந்து பௌத்தர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க சொல்றாங்க தெய்வ பலாகன இன்னும் சொல்லி மேல காட்டிதான் சொல்றாங்க. ஹிந்துக்கள் எடுத்துக்கொண்டாலும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றாங்க. கிறிஸ்தவர்ல பார்த்தாலும் அப்படித்தான் சொல்றாங்க. முஸ்லீம்களும் அதைத்தான் சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம் ஒருவன் இருக்கிறான், அந்த ஒருவன் தான் எங்க எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு துணை அவனுக்கு இணை அவனுக்கு உதவிக்கு யாருமே இல்லை. அவன் தனியே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவன். அப்ப அவனை ஒருவன் ஒருவனா ஏற்றுக்கொண்டு நாங்க நம்பிக்கை தான். இஸ்லாம் என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. அடிப்படையா செயல்படுறது ரெண்டாவது, முதலாவது நம்புறது நாங்க ஏற்றுக்கொள்றேன் என்று ஏற்றுக்கொள்றதோட எல்லா பாவம் மன்னிக்கப்படும். ஒருத்தர் தம்பிக்கு எத்தனை வயசு? 21 வயசு. தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதன் என்ற அடிப்படையில நாங்க எல்லாரும் தவறு செய்யறவங்க. இன்றைக்கு இந்த நேரத்துல தம்பி கலிமாவை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இந்த 21 வருஷம் செஞ்ச அவ்வளவு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இப்ப ஒரு குழந்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? பாவம் மற்றதா இருக்கும். அத போல ஒரு நிலைமைக்கு ஆகுது. எங்களை விட சிறந்தவர் அப்ப ஏண்டா நாங்க எங்க தெரிஞ்சு கொண்டு நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறோம். அப்ப நீங்க எங்களை விட ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு வந்துருக்கீங்க. மன்னிப்பு என்றது யாராலையும் கொடுக்க இல்லாத, அது இறைவனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக மனித உற்பத்தியை பத்தி இறைவன் தெளிவா சொல்லியிருக்கிறான். உலகத்துல யாருமே சொன்னதில்லை, நான் தான் படைச்சேன், நான் தான் பரிபாலிக்கிறேன், நான் தான் பாதுகாக்கிறேன், இந்த வானத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று யாராவது சொல்லிக்கிறாங்களா? யாருமே சொல்ல இல்லை. இந்த அதாவது இரவு பகலை மாற்றி அமைக்கிறது நான் தான் என்று உலகத்துல யாரும் சொல்ல இல்லை. அந்த இறைவன் ஒருவன தவிர, அல்லாஹ் ஒருவன தவிர. அந்த அடிப்படையில முதலாவது குர்ஆன்ல சொல்றான், நீ மனிதா நீ உண்ணக்கூடிய உணவை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். நாங்க சாப்பிடக்கூடிய இந்த மரக்கறிகள் இந்த பழம் வகைகள் எல்லாத்தையும் நாங்க சாப்பிடுறோம், சும்மா சாப்பிட்டு கொண்டே போறோம். ஆனா இது எப்படி உண்டாகிச்சு உருவாகிச்சு என்று நீங்க சிந்திக்க இல்லையா என்று குர்ஆன்ல கேக்குறாங்க. பள்ளி எந்த ஒரு இன்சானும் இல்லா தாகாமி. அப்ப இந்த உணவுகள் உற்பத்தியாக தம்பி மரக்கறியோ பழங்களோ இதுக்கு அடிப்படையா தண்ணி தேவைப்படுது. தண்ணி இல்லாம எதையும் விதைக்க இயலாது. அவ தண்ணி எங்க இருந்து வருது அதைத்தான் சொல்றான். அண்ணா சபபினல் சப்பா, நாங்கத்தான் மேகத்திலிருந்து மலையை பொழிய வச்சோம். மழை பெய்ய இல்லைன்னா ஒரு விவசாயம் ஒன்றும் செய்யலாம். எல்லாம் இனி பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். மழை பெய்ஞ்ச உடனே விவசாயிகள் என்ன செய்யறாங்க? விதைகளை கொத்தி பரட்டி விதைகளை பூமிக்குள்ள போடுறாங்க. குர்ஆன்ல சொல்றான், சும்மா ஷக்கக்னல் அர்ல ஷக்கா, பூமிய புழக்க வைத்து அந்த முளைகளை நாங்க தான் வெளியாக்கோம். ஒரு ஒரு சின்ன ஒரு விதை மண்ணுக்குள்ள போடுறோம், அது ரொம்ப மிருதுவானதா இருக்கு, கடினமான பூமிய புலந்து கொண்டு வெளியே வருவோம். அப்ப அது இயற்கை அல்ல, அது சேர்க்கை. எவனாலும் எவனோ ஒருவனால தான் நடக்குது என்றதான் அங்கே இறைவன் உணர்த்துறான். அடுத்தது இந்த வெளியாகக்கூடிய இந்த கனிகள் பழங்கள் மரக்கறிகள் எடுத்துக்கொண்டா ஒவ்வொன்றுடைய தோற்றங்கள் வித்தியாசம். ஒவ்வொரு பழத்துடைய தோற்றங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தூடம் பழத்தை எடுத்தோம் என்றா, ஒரு அப்பல் பழத்தை எடுத்தோம் என்றா, ரெண்டுடையும் தோற்றம் வித்தியாசம், அதனுடைய நிறங்களும் வித்தியாசம், அதனுடைய மனங்களும் வித்தியாசம், அதனுடைய ருசியும் வித்தியாசம், அதனுடைய குணங்களும் வித்தியாசம். ஆனா ஒரே வகையான தண்ணியை தான் ஊத்துவோம். ஒரஞ்சு காய் ஒன்று எடுத்துக்கொண்டா எங்கட நாட்டுல பச்சை கலர் ஆயிருக்குது, வெளிநாட்டுல வாடுறது மஞ்சள் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு என்ன மஞ்சள் தண்ணி ஊத்தினாங்களா? அது மஞ்சள் வருது இல்ல. ஏன்னா அந்த பொதுவா எல்லாத்துக்கும் அப்பெல்லாம் எடுத்துக்கொண்டா சிவப்பு நிறமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்லா சிவப்பு நிறமாயிருக்கு, சிலது பச்சை நிறமாயிருக்கு. அப்ப இதுக்கு இந்த இதுக்கு நிறத்தை கொடுக்கறது யார், மனத்தை கொடுக்கறது யார், வித்தியாசமான அமைப்பு. அப்ப இதைத்தான் குர்ஆன்ல சொல்றான், இதெல்லாம் நாங்கத்தான் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு சொல்றேன். அப்ப இந்த பழங்களை மரக்கறிகளை நாங்க எல்லாம் சாப்பிடுறோம். சாப்பிட்டு ஒரு 4-5 மணித்தியாரத்துல தம்பி இத ரத்தமாக மாற்றி அமைக்கிறான் இறைவன். உலகம் இவ்வளவு முன்னேறியும் கூட ஒரு ரத்தம் தயாரிக்கக்கூடிய ஒரு மெஷினை தயாரிக்க இல்லைன்னு. ஒரு சைடால சாப்பாடை போட்டு அடுத்த சைடால ரத்தத்தை வெளியாக்கக்கூடிய ஒரு கருவியை வந்து இன்னும் கண்டுபிடிக்க இல்லை. ஆனா இறைவன் ஒரு ஒரு அமைப்பு செஞ்சிருக்கிறார். சாப்பாடு நாங்க போடுறோம், ஒரு சில மனுஷியாரத்துக்குள்ள அது ரத்தமாக மாறு. சாப்பாட்டுடைய கழிவுகள் உடல்ல இருந்து வெளியா, ஒரு நாளும் சிறுநீர் மலம் கழிக்கிறோம், சாப்பாட்டுடைய கழிவு தான் வெளியா. அப்ப இந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி அமைக்கிறார். இந்திரியம் தான் தந்தையின் மூலம் தாயுடைய கட்பாறைக்கு போகுது. கணவன் மனைவி ஒன்று சேர்றாங்க, அந்த இந்திரியத்தை தந்தையின் மூலம் தாயுடைய கட்பாறையில புறாண்ட சொல்றான். இந்திரியமாக மாற்றி அதை தாயுடைய கற்பறையில தங்க வச்சோம். 40 நாள்ல அந்த இந்திரியம் சும்மா ஹலக் அலக்கா, இறைவன் சொல்றான் நாங்க அதை ரத்த கட்டியாக மாற்றி அமைத்தோம். அலக்கத்தை முழுவா 2வது 40 நாள்ல அந்த ரத்த கட்டி சதை கட்டியாக மாற்றி அமைக்க போதும். முழுகத்தை இல்லாம அந்த சதை கட்டிய அடுத்த கட்டமாக எலும்புகளாக மாற்றி அமைக்கிறோம். எலும்புகளுக்கு மேலான சதைகளை உண்டாக்கும். சும்மா அன்ஷா நாவ் கல்கன் ஆகர், இறைவன் சொல்றான் 4 மாதங்கள் பூர்த்தியாக கொள்ள இறைவன் என்ன செய்யறான், அதுக்கு உயிரை கொடுக்கிறான். வயிற்றில் உள்ள குழந்தை 1வது மாதத்திலேயே ஒரு 2வது மாதத்திலேயே துடிக்கிறது இல்ல. 4 மாதங்கள் பூர்த்தியாக தான் வயிற்றுல குழந்தை துடிக்க ஆரம்பிக்குது. என்றைக்கு உயிர் கொடுக்கப்படுதோ அந்த இலையில துடிக்குது. அம்மாக்கு தெரியாது உயிர் கொடுத்து கொடுக்கப்பட்டுதா இல்லையா, அந்த துடிப்பை வச்சுதான் புள்ள உசும்புதுன்னு சொல்றான். 4 மாசம் பிந்தி ஒரு தாயுடைய வயிற்றுல குழந்தை உசும்ப இல்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு பாக்குறாங்க, செக் பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, என்ன புள்ள 4 மாதமாகி துடிக்க இல்ல, உயிர் இன்னும் கொடுக்கப்பட்டு இல்ல என்று தேடுறாங்க பாக்குறாங்க. அப்ப அதுல இருந்து அந்த தாய் ஒரு 9 மாதம் வரைக்கும் அதே தாயுடைய வயிற்றுக்குள்ள குழந்தைய வச்சு பாதுகாக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க, நாங்கத்தான் அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை நாங்க கொடுக்க இல்லையா, ஒரு நாக்கையும் 2 உதடுகளையும் நாங்க கொடுக்க இல்லையா என்று ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லி காட்டுறான். நாங்க தான் இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் தயாரிச்சோம். அழகான தோற்றங்களை தந்திருக்கிறார். சில மிருகங்கள் இருக்குது பாக்குறதுக்கு அசிங்கம், சிலது பாக்குறதுக்கு அருவறுப்பு, சிலது பாக்குறதுக்கு பயங்கரம். அப்படி இருக்குதான் இருக்கு. ஒரு பாம்பு எடுத்துக்கொண்டா அதை பார்க்கக்கூட ஒரு பார்க்க ஆசையோட பாக்குறது இல்லையா, ஒரு மயில பாக்குற மாதிரி பாம்பை பார்ப்பாங்களா, கொஞ்சம் பயந்து தடமாறி கொண்டு தான் பார்ப்பாங்க, அது வந்தா ஓடுவாங்க. சில மிருகங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதை கிட்ட போயிட்டு பிடிக்கணும் மாதிரி. அவன் இப்படி விதவிதமாக படைச்சிருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் அவன் சொல்றான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகான தோற்றத்தில் அமைச்சிருக்கிறான். மனிதன் உடல்ல 360 ஜாயின்ஸ் இருக்குது, இணைப்புகள் இருக்கு. இந்த விரல்ல இந்த இணைப்புகள் இல்லைன்னா மடிக்க இயலாது. இந்த விரல் எல்லாம் ஒரே சைஸா இருந்தா இப்படி பொத்தி பிடிக்க இயலாது. அப்ப இந்த இணைப்புகள் வச்சிருக்கிறான், ஒரே சைஸ் இல்லாம ஒவ்வொரு 5 விரலையும் வித்தியாசமான சைஸ்ல வச்சிருக்கிறான். பொத்தின உடனே பெரிய ஒரு சக்தி வந்துடும். ஏன்னா கைய பொத்தின ஒரு பெரிய ஒரு சக்தி. இந்த நகம் இல்லாம போனா அந்த 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 கையில சக்தியே இல்லாம போயிடும். ஒரு துண்டு நகம் இது கலந்து போச்சேன்னா அந்த கையில சக்தி இழந்துடும். இந்த கையுடைய உள்பகுதி, இதைய தோல் எப்படி இருக்கு, வெளிப்பகுதி எப்படி இருக்கு, இது டஃபா இருக்கு, கொஞ்சம் உறுதியானதா இருக்கு, இது மிருதுவானதா இருக்கு. அப்ப இதா அந்த மிருது டஃபா உரமா இருக்கிறதுனாலதான் சூடான அதை பிடிக்கிறோம். கொஞ்சம் பாரமான வேலைகள் சிறப்பு உதவியா இருக்கு. இதுக்கு சூடு தாவுறது குறைவு, இதுக்கு சூடு அவசரமா தாங்கிடு தாவிடுது. இப்படி ஒவ்வொரு உறுப்பா சிந்திச்சோம்னா அழகான அமைப்புல அமைச்சிருக்கிறான், பொருத்தமாக அமைச்சிருக்கிறான். அப்ப தாயுடைய வயிற்றுல உள்ள இருக்கிற குழந்தைய வெளியே தள்ளி விடுறது இறைவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாங்கத்தான் உங்களை தாய்மாருடைய வயிற்றுல இருந்து வெளியே தள்ளி விட்டோம். லா தஅலமூன ஷைஆ, உலகத்துக்கு வரக்கூடிய ஒண்ணுமே தெரியாது. அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, பிறந்த நாள் தெரியாது, இடம் தெரியாது. அப்படித்தானே தம்பி, பிறந்த உடனே அழுது கொண்டிருந்தோம், சாப்பாடு போய் கொண்டிருந்த அந்த தொப்புள், ஏன்னா தொப்புள் தானே சொல்றது, அதை வெட்டி போடுறாங்க. இவ்வளவு நாள சாப்பாடு அந்த வழியால தான் குழந்தைக்கு போச்சு. அதை வெட்டினோடனே புள்ள அழ ஆரம்பிக்குது பசியில. அது ஒரு வழிய உணவு போய் கொண்டிருந்த ஒரு வழியை இல்லாமல் ஆக்குறோம். அதே தாயுடைய உடல் மூலமாக 2 வழியால சாப்பாடு தார பால உற்பத்தி செய்யறாங்க. தாய்ப்பால் எல்லா காலத்திலும் இருக்காது, அது எப்ப குழந்தை வெளியே வர இருக்கிறதோ அப்பதான் அதுக்குள்ள ஏற்பாடு நடக்கும். அது தாயுடைய கெட்டித்தனத்தால் உருவாகிறதல்ல, இறைவனுடைய ஏற்பாட்டின்படி, அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி உருவாங்க. அது இந்த அடிப்படையில பிறந்து நாங்க அப்படி இருக்க போல கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்புகள்ல சக்தியை கொடுக்கிறார். பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, நடக்க பிடிக்கக்கூடிய சக்தி. பிறந்த உடனே புள்ள எலும்பி நடக்கிறது இல்லை. ஒரு ஆடு குட்டி போட்ட உடனே எலும்பி ஓடுது, அது தாய்கிட்ட போயிட்டு பாலை குடிக்குது. அந்த அளவு விளப்பம் கூட எங்களுக்கு இருக்கே இல்லை. என்ன தம்பி, அந்த அளவு ஒரு எங்களுக்கு தெளிவு கூட இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல உறுப்புகளை சக்தியை தந்ததுக்கு பின்னால நாங்க அந்த படைச்சவனை விட்டுட்டு எங்கட கையாலே கொஞ்சம் சிமேந்திய மணல கம்பி துண்டு எடுத்து ஒரு உருவத்தை செஞ்சு அதை வணங்குறது அறவே பொருத்தம். இறைவன் அதனால தன் குர்ஆன்ல சொல்றான், நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயார். மனிதன் இந்த அடிப்படையில் அவன் குடிச்சிருக்கிறான், சச்சாரம் செஞ்சிருக்கிறான், கொலை செஞ்சு இதெல்லாம் மன்னிக்க தயார். ஆனால் என்னுடைய இடத்துல எனக்கு நிகராக எனக்கு சமமாக வேற ஒருவரை வணங்குவதை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னையால மன்னிக்க முடியாது. இறைவனால மன்னிக்க இயலாத ஏழுமா தம்பி, மன்னிக்க நிச்சயமா மன்னிக்கிறேன். அதனாலதான் நாங்க எவனைகளை உண்டாக்கினானோ உருவாக்கினானோ உயிரை தந்தானோ தாயுடைய வயிற்று வச்சு எங்களை பாதுகாத்தானோ எங்களை வெளியே தள்ளி விட்டானோ எங்களோட வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தானோ அவனை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன். இந்த கல்லோ சிமெந்தியோ மணலோ கம்பி துண்டோ வணங்கப்பட தகுதியானது. அடுத்தது இஸ்லாம் என்றது தம்பி ரொம்ப லேசான ஒரு எல்லாராலையும் எடுத்து நடக்க முடியுமான ஒரு வாழ்க்கை. வணங்குறதுக்கு காசு தேவையில்லை, பால் தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை, பூ தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. முகத்த கழுவியா கால கழுவியாச்சு, எங்கேயும் வணங்கலாம். உலகத்துல எங்கேயுமே வணங்கலாம். பிளைட்ல போக்குள்ள வணங்குறாங்க, அந்த தொழுறாங்களே பள்ளியில, அங்கே அங்க டைம் ஆச்சுடா டைம் பார்த்து அதுலேயும் தொழுவான். சிலைகளை வச்சு வணங்கினா எல்லா இடத்துக்கும் சிலையை தூக்கி கொண்டே போகணும். ஏன்னா அது இல்லாட்டி வணங்க இல்லாது. அப்ப இறைவன் எல்லா இடத்திலையும் அவன் முழு உலகமும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்கி அவன் எல்லா நிலைமையிலையும் எங்களைய பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லா இடத்துலயும் இருந்து எங்களைய பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்க எங்க வணங்கினாலும் அவன் வணங்கப்படக்கூடியவனாயிருக்கும். காட்டுல வணங்கலாம், ரோட்ல வணங்கலாம், வீட்டுல வணங்கலாம், பள்ளியில வணங்கலாம். அடுத்தது ரொம்ப லேசான அமைப்பு. நோன்பு பாருங்க, ஒரு ஏழு எட்டு வயசுல உள்ள பிள்ளைகளும் நோன்பு பிடிக்கிறான். அப்ப அது ஒரு ஒரு மக்கியவங்களோட பசிய விளங்கி கொள்றதுக்காக, மக்கியவங்களோட சிரமங்களையும் போய் விளங்கி கொள்றதுக்காக இஸ்லாத்துல நோன்பு கடமையாக. இப்படி ஒரு எடுத்து நடக்க இயலுமான ஒவ்வொரு விஷயமா இப்படி சொல்லலாம். எடுத்து நடக்க இயலுமான ஒரு வாழ்க்கையை தான் எங்களுக்கு சொல்லப்படும். குடும்ப வாழ்க்கையை பத்தி, கணவன் பொறுப்பென்னா, மனைவியுடைய பொறுப்பென்னா, பிள்ளைகளோட பொறுப்பென்னா, ஒரு ஆடு அணியிறேன்டா எப்படி அணியணும், ஒரு எச்சி துப்புறேன்டா அது எந்த பக்கம் துப்போனும், எப்படி துப்போனும், இப்படி நீங்க வேண்டிய கேள்வி கேளுங்க, அத்தனை கேள்விக்கும் பதில், அவ்வளவு கேள்விக்கும் பதில் சொல்லலாம். சம்பாதிக்கிறது எப்படி, செலவழிக்கிறது எப்படி, ஒருத்தர் தூங்க போறாரு அவருடைய இஷ்டப்படி அப்படி தூங்க இயலாது. இஸ்லாம் சொல்லுது இந்த முறையில தூங்குங்க. அப்ப அந்த முறையில தூங்குறதுனால உடல் ரீதியாக அவருக்கு நிறைய சுகம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமாக ரொம்ப எங்களுக்கு பொருத்தமான எங்கட உலக தம்பி, அடுத்த முக்கியமான விஷயம், உலக வாழ்க்கையோட வாழ்க்கை முடியறது இல்ல. எங்கட உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போது எங்கட மரணத்தோட தான். இன்றைக்கு எங்களைய எல்லாரும் சேர்ந்து குளியில வச்சு மண்ணை கூட்டிடுவாங்களோ அன்றைக்கு தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும். நாங்க உலக வாழ்க்கையில செஞ்ச நன்மை தீமைகளுக்கு கூலிய கிடைக்க போது அங்கத்தான், இங்க அல்ல. இங்க அநியாயக்காரன் நல்ல ஜொலியா இருக்கிறான், ஏன்னா நல்ல எல்லா கூத்தையும் போடுறா, அது சூனா இருக்கிறார் அவர். அதே நேரத்தில் நல்ல வணக்க வழிபாடோட பக்தியா இருக்கிற அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை கொண்டு என்ன விளங்குதுன்னா, இது கூலி கொடுக்கக்கூடிய இடம் அல்ல இந்த உலகம். அதனாலதான் அவர் நல்லா இருக்கிறார், இவர் கஷ்டப்படுறார். இதுக்கென்று கூலி கொடுக்கறதுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார், அதுதான் அடுத்த வாழ்க்கை. அங்கத்தான் நாங்க சொர்க்கம் நரகம் என்று ரெண்டு இடம் வச்சிருக்கிறான். சொர்க்கம் என்ற இன்பமே இன்பம் தான், துன்பமே இல்லை. அது நாங்க என்னென்ன ஆசைப்படுறோமோ எல்லாமே கிடைக்கும். நரகம் என்றால் அது பயங்கரமான இடம், அது தண்டனைக்குரிய இடம். அல்ல, படைச்சவனுக்கு மாற்றமாக வாழ்ந்தவங்க போடப்படக்கூடிய இடம் அந்த ஜெயில் தான். வறுமையில அந்த வாழ்க்கையில இந்த நரகம். தம்பிக்கெல்லாம் புரிஞ்சிச்சா? அந்த யோசனை தயாராச்சா? எல்லாத்துக்கும் வர்றது வந்து ரொம்ப லேட். ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது நான் சொல்லி தருவேன். தம்பி சொல்லிட்டீங்கன்னா முஸ்லீம், இந்த ஆடையோடய வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை எப்போ இப்படி எல்லாம் உடுக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. தொழில் செய்யலாம், நல்லா சம்பாதிக்கணும், மனைவி மக்களை கவனிக்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், குடும்பங்களை ஆதரிக்கணும். நாங்க சாத்துக்கு வந்தேன் அப்படியே அவங்களை விட்டு ஒதுங்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஆட்கள் என்று அப்படி இல்லை. நாங்க எந்த போக்கு நான் இந்த இதை தெரிவு செஞ்சு கொண்டேன், இது எனக்கு நல்லதா பட்டுச்சு, நான் தெரிவு செஞ்சு கொண்டேன். மனைவியே அந்த அமைப்பு கொண்டு வந்தா தான் அது நல்லா இருக்கும். பிள்ளையெல்லாம் அந்த அமைப்புக்கு கொண்டு வந்துடலாம். அம்மா அப்பாவுக்கு எங்களோட நல்ல பண்புகளை, அவங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்தது பின்னால எங்களோட மாற்றங்களை அவங்க பார்க்கணும். அடே இவன் இஸ்லாத்துக்கு பொறுத்து முன்னால ஒரு ஜாதியா இருந்தானே, இப்படி இப்படி எல்லாம் பேசுவான், கதைப்பான், அப்படி இப்படி எல்லாம் பாவிப்பான், இப்ப அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறானே, அன்பா இருக்கிறானே, ஆதரிக்கிறானே. அவங்க எங்களைய பார்த்து அவங்களோட உள்ளத்துல நல்லெண்ணம் வரும். அடைய இது ஒரு நல்ல மார்க்கம், சிறந்த மார்க்கம் என்று அவங்களோட உள்ளங்களும் இந்த பக்கம் திரும்புவோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களோட செயலால அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படும். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் படிக்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், காத்த நல்லா விளங்கணும். அப்படி விளங்கி படிப்படியாக நாங்கள் செயல்படக்குள்ள அவங்களுக்கு விளங்கப்படுறதுக்குள்ள அவங்களும் விளங்கிடுவோம். நாங்கள் அம்மா அம்மா அப்பா விட்டு ஒதுங்கிடக்கூடாது, அவங்களோட சேர்ந்து அவங்களோட விஷயங்களை ஏழுமான உதவிகளை செய்யணும். இணை வைக்க மாட்டோம், சிலைகள் வணங்க மாட்டோம், அதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். அது போக மக்கள் வேலையும் செய்வோம். எங்களுக்கு இது ஏழு இதே இல்லைன்னு தெளிவாக சொல்லப்பட்டீங்க, அந்த ஏழுமானதுகளை செய்வோம். அந்த தயார் சார், நான் சொல்றத நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தமிழ்ல சொல்லுங்க. வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மத் நபி அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்பதாக நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சி கூறுகிறேன். ஏற்றுக்கொண்டீங்கன்னா தந்தை உங்களோட எல்லா பாவங்களும் பண்ணிக்கணும். இந்தியிலிருந்து நீ ஒரு ஒரு பரிசுத்தமான ஒருவராக இருக்கிறேன், நல்ல காரியங்களை சேர்த்து. தம்பியோட பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ் என்று சிராஜ். எப்படி சிராஜனா? ஒளி விளக்கு. முகமது தேவையில்ல, சும்மா சிராஜ் என்று மட்டும் வச்சு ஒரு பேர் வச்சா சரி. நல்லவா தம்பி சிராஜ். மொழியத்துக்கும் லேசி, கருத்து நல்ல, விளக்கு வெளிச்சத்துக்கு சொல்ற நல்ல உங்களால உங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா For more lectures, visit SLHub.